கிறிஸ்துவை மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலும் கிருபையும் சமாதானம் வருவதாக. இன்றைய தினத்தில் நம்முடைய சப்ஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பாகமானது ஸ்திரீயின் வித்து மற்றும் சர்பத்தின் வித்து என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். இது எதை பற்றின ஒரு பாடம் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம், ஏதேனில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதுலேயும் முதல்ல முதலாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதுலேயும் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம். அதை குறித்து தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அதை பற்றி நம்ம படிக்கக்கூடிய வசனங்கள் எங்கே இருக்குதுன்னா, ஆதியாகமம் 3:15 நம்ம படிக்கிறோம். அப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதான் அந்த ஸ்திரீயின் வித்து என்ற அந்த தலைப்பு நம்ம கொடுத்துருக்கிறோம். சர்பத்தின் சர்பத்தை பார்த்து தேவன் சாபம் கொடுத்தார். அப்போ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டுடைய ஒரு தலைப்பாக நம்ம வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாகமானது ஏதன் தோட்டத்தில் தேவன் ஏற்கனவே நம்ம ஏதன் தோட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக வசனங்களின் அடிப்படையில் ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை நம்மளுக்குள்ளே இருக்குது. அதில் குறிப்பாக பழம் தரும் விருட்சங்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பல வகைகள் வச்சுருந்தார் தேவன்ங்க, எவ்வளோ உலகத்தில் இருக்கிறது சகல விதமான பல விருட்சங்களின் கனி தரும் விருட்சங்களே தேவன் அங்கே வச்சுருந்தார். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். நம்ம பார்த்தோம், ஒரு டைம் ஆதாம் சாப்பிட்டார்னா நெக்ஸ்ட் டைம் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் அவர் வர்றதுக்குள்ள அது 1 வருஷமாகுமா 2 வருஷமாகுமா தெரியாது. அவ்வளோ பல வகைகள் வச்சு அதில் ஒன்றே ஒன்று தான் வந்து நீ தொட வேண்டாம், அதுதான் நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போது அந்த சாப்பிட வேண்டாம்னு சொன்ன அந்த பழத்தை அவர்கள் வந்து புசித்த பின்பு முதல்ல வந்து ஏவல் சாப்பிட்டாங்க. ரெண்டாவது அதை தொடர்ந்து ஆதாம் சாப்பிட்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமே போனதுனால, அது மட்டும் இல்லை அவர்களை வஞ்சித்த பிசாசையும் தேவன் சாபம் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது அங்கே 3 பேருக்கு தேவன் சாபம் கொடுக்குறாரு. அப்போ அந்த என்னென்ன அவன் யார் அப்படின்னா, முதலாவது சர்பம், ரெண்டாவது ஆதாம், 3வது ஏவல் இல்லைங்களா. ஆதாமுக்கும் ஏவலுக்கும் கொடுத்த சாபம் அது நமக்கு தெரியும். ஆதாமுக்கு என்ன கொடுத்தாருன்னா, இனிமேல் வந்து நீ நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துறதுக்கு நீ பாடுபடணும், அது மட்டும் இல்லை இனி பூமியானது உனக்கு நன்மை கொடுக்காது, உனக்கு முள்ளும் குறுக்கும் அது விளைவிக்கும் அப்படி சொன்னார். அது மட்டும் இல்லை ஏவாளுக்கு சொல்லும்போது உன்னுடைய கர்ப்ப வேதனையை நான் அதிகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பிள்ளை பெறும்போது உன்னுடைய கர்ப்ப வேதனையை நான் ஜாஸ்தி பண்ணுவேன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் மண்ணாக இருக்கிறீங்க, எங்கே போயிருவீங்க, மண்ணுக்கு நீங்கள் போயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சர்பத்தை பார்த்து சொல்லும்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு சாபம் தேவன் கொடுத்தார். அதுதான் நீங்கள் நம்ம படிக்கணும். அப்போ சர்பம்னா அங்கே என்ன, சர்பம்னா நம்ம நினச்சிக்கிறோம் பாம்பு இல்லைங்களா. அப்போ பாம்பு தான் இடத்துல. அப்போது ஆதாமினிடத்தில் சர்பம் பேசாமல் ஏவல் இடத்துல போய் பேசுகிறதாக நம்ம பார்ப்போம். முதல் வஞ்சிக்கப்பட்டது யார், ஏவல் தான் இல்லைங்களா. ஆதாம் வஞ்சிக்கப்பட்டாரா, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. ஆதாம் வந்து தாமதமே முன் வந்து மரணத்தை தேடி போனார், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ ஏவலனத்தில் போய் சாத்தான் மறைமுகமாக போய் அவரை வஞ்சனை பண்ணுறது நம்ம பார்க்கணும். நம்ம சாத்தான் பற்றி இன்னும் நம்ம முழுசாக பண்ணல, பிசாசு பற்றி அதை பற்றி நம்ம தனி கிளாஸ் வச்சுருக்குறோம். அதில் வந்து முழுமையுமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி வந்து சில ஹிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ பிசாசு என்ன பண்ணிக்கிறான், அங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் முதலாம் உலகம் தேவன் தூதர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மேலேருந்து வரும்போது தூதர்கள் ஆவியின் சரீரத்தில் வருவாங்க, பூலோகத்துக்கு வரும்போது மனுஷ சரீரம் எடுப்பாங்க, மனுஷன் முன்பாக தோண்டி பேசி அந்த வேலையை முடிந்த பின்பு ஆவியின் சரீரம் போயிடுவாங்க. இது வந்து முதலாம் உலகத்தில் தேவன் வச்சிருந்தார். அப்போது இந்த தூதர்கள் சர்வம் பிசாசு நம்ம எடுத்துனாலும் கூட தேவன் பிசாசு சிருஷ்டி பண்ணிட்டாரா அப்படின்னா தேவன் பிசாசு சிருஷ்டி பண்ணல. என்னைக்கு தேவனுக்கு விரோதமாக நடவடிக்கை எடுத்தார் அன்னைக்கு தான் வந்து அவர் பிசாசாக மாறிட்டார். அதை பற்றி நம்ம நிறைய படிக்கணும். இப்படி இருக்கும்போது அங்கே ஏவாளை எப்படி வந்தித்தார் அப்படின்னா மறைமுகமாக ஆதாம் இடத்துல போய் கேட்டிருந்தா போயிட்டு இந்த கனி நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆதாம் கேட்டிருக்க மாட்டார். அவர் எப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கேள்விகள் கேட்டு தான் அவர் சாப்பிடுவார். கேள்வி கேட்கற மாதிரி விட மாட்டார். அந்த கேள்வியிலேயே ஒரு வேளை கண்டுபிடிச்சிவார் இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு. அதனால தான் நம்ம பின்னாடி வழியில் போய் அந்த அம்மாக்கிட்ட வந்தனை பண்ணி எப்படி பேசியிருக்கிறான்னா வசனத்தில் நம்ம படிக்கிறோம் சர்வத்தை சர்வம் பேசினது போல சர்வம் பாம்பு பேசுறது போல. பாம்பு பேசுங்களா? பாம்பு பேசணும் எங்காது பாம்பு பேசாது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா பாம்பு பேசுவது போல பின்னாடி இருந்து குரல் கொடுத்துருக்கிறார். யார்? பிசாசு. அதுதான் வந்து அங்கே நடந்தது. விக்டிமைஸ் பண்ணிக்கிறேன் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. விக்டிமைஸ் பண்ணுறது அதாவது முன்னாடி நின்றுட்டு தவிர வேறொருத்தர் செய்யுது முன்னாடி நிற்கிறவரை மாட்டி வைக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ பின்னணியிலிருந்து ஏவாளை அங்கே வஞ்சனை பண்ணார். அதனால தான் அந்த சர்வம் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும்னா சர்வத்துக்குள்ளிருக்கிற குணம் பிசாசுக்குரிய உள்ளதுல ஒரு குணம். அதாவது தந்திரம் தந்திரத்தினாலே தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு மிருகம். இப்போ நம்ம பாம்பு எடுத்துட்டா எப்படி நம்ம தந்திரம் உள்ளதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஆதியாகமம் 3 1 வசனம் பாருங்கள். பார்த்தீங்களா தந்திரம் உள்ளதாக இருந்தது. சர்வம் எப்படி இருக்குது? தந்திரம் அப்படின்னா என்ன தந்திரம்னா கரெக்டு. இப்போ ஒரு இறை அது பார்த்துச்சுன்னா டக்குன்னு உடம்பே பிடிக்காது. இறையை வந்து அந்த எலியை ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம் ஆனால் இது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும். ஆனால் பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா அது அடிக்கிறதுக்கு முதல்ல கணக்கு பண்ணும். உடனே போயெல்லாம் எந்த இறையும் பிடிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுங்களுக்கு ஓடுது. அப்போ அவங்க அந்த அணி மிருகங்களுக்குள்ளே வந்து சில தொடர்புகள் இருக்குது. இப்போ மான் இதெல்லாம் எடுத்திங்கன்னா மிருகங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு செய்தி போகிறது வந்து எப்படின்னா வாலில். நீங்கள் எதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சால் வால் தூக்கி கவனிச்சிங்களா? அந்த வாலில் தான் இருக்குது அந்த விஷயம். அவங்களுக்கு வந்து அந்த அனிமல்களுக்குள்ளுக்கிற ஒரு தொடர்பு. அப்போ அந்த எலி அவங்க ரொம்ப தூரம் போச்சுன்னா இது பார்க்கும் பார்த்துச்சு. அது பிடிக்கிற விதம் எப்படின்னா எடுத்தோடனே போய் பிடிக்காது, மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக போகும். அப்போ எலிக்கு அது புரிய யாரோ ஆபத்து வருதுன்னு. அப்போ அப்படியே காதை வரிச்சுட்டு அப்படி அப்படியே பார்ப்போம். பார்த்தா சைலண்டாக இருக்கும். அப்புறம் பழையபடியே அது மேயிட்டு காயம் ஆரம்பிக்கும் போது திருப்பி இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வைக்கும். அப்புறம் அப்படியே முன்னாடி வைக்கும். அப்படியே போய் பக்கத்தில் போய் ரீச் ஆகிடும். அந்த அடிக்க வேண்டிய கேப் வந்துச்சுன்னா அந்த கேப்பை மிஸ் பண்ணவே பண்ணாது. அந்த டைமில் கண்டிப்பாக அடிக்கும். அது அடிக்காமல் விட்டுச்சுனாக்கா அது துரத்திக்க ஓடாது. அவ்வளோ என்ன கிடைக்காது, பிடிக்க முடியும். அவ்வளோ தந்திரமானது இந்த பாம்பு. அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது சர்வத்துக்கு ஒப்பிட்டு இங்கே பேசிட்டு சாத்தானு பற்றி. அப்போ சொன்னாங்க பவுல் கூட பிசாசை சர்வத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அதை பற்றி நம்ம 2 11:3 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். போதுங்க சர்வமானது தம்முடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படிங்கிறார் பாருங்க. அப்ப அந்த இடத்துல சர்வம்ன்றது யாரு? பிசாசு. பிசாசு பத்தி தான் பேசியிருக்கிறாரு. இப்போ அந்த சர்வத்தை பார்த்து தேவன் இப்ப எப்படி சபிக்கிறாருன்னா 14 ஆதியாகமம் 3:14. அதனுடைய பாதம் ஏவாளை கொடுத்த சாபத்தை நம்ம பார்த்தோம். அதில் நம்மளுக்கு எந்த விதமான குளறுபடி இல்லை, அது ரொம்ப விவரமாக புரியுது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஒரு சாபம் சர்வத்தை பார்த்து, தேவன் பிசாசு பார்த்து சபிக்கலை, சர்வத்தை பார்த்து சபிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யார் தான் சபிக்கிறாருங்க? சாத்தானே சபிக்கிறத நம்ம பார்க்குறோம். நீ இதை செய்தபடியினால் சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படிங்கிறார். அப்போ ஒரு சர்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பிசாசு. இப்போ சர்பத்தினுடைய குணம் உனக்குள்ள வந்தாச்சு. தந்திரம் உள்ளது மட்டும் இல்ல, சர்பத்தினுடைய வாயில் என்ன இருக்கு, விஷம் இருக்குது இல்லைங்களா. சர்பத்தினுடைய விஷம் பட்டா எவ்வளோ அது வந்து உயிருக்கே ஆபத்து. இந்த காலத்தில் தான் அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க, ஆனால் அந்த காலத்தில் அது கிடையாது. சர்ப கடித்த சாக வேண்டியது. அப்போது அந்த சர்பத்தினுடைய குணம் இந்த பிசாசு கூட இருந்ததுனால மிருகத்தினுடைய குணம் போல உன்னோட ஆயிடுச்சு. நீ ரொம்ப மேன்மையானவனாக உன்னை நான் சிருஷ்டி பண்ணேன், ஆனால் இப்போ நீ வந்து ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிட்ட. அதனால் நீ சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பாம்பு பற்றி தான் பேசியிருக்கிறார் தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல் நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை சாப்பிடுவ அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் வயிற்றினால் நகர்ந்துன்னு சொல்றதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இது சர்பம், ஏதன் தோட்டத்தில் சர்பம் நடந்துட்டு இருந்திருக்கும். இந்த பாவம் செஞ்சதுக்கப்புறம், தேவாலய வஞ்சனை பண்ணினதுக்கப்புறம் அந்த சர்பம் என்ன இருக்குது, வயிற்றில் ஊறி போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பாம்பு நடந்துச்சா நடக்கலையா அது நம்மளுக்கு தெளிவாக புரியும். கண்டிப்பாக பாம்பு ஏதன் தோட்டத்தில் நடந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டதுல சாபத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன விஷயம்னா, நீ வயிற்றினால் நகர்ந்தது பாம்பு கொத்து வரும், அது கொத்து வரும். ஆனால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாயின்னா பாம்பு என்ன சாப்பிடும், மண் சாப்பிடுதான். பாம்பு எங்காவது மண்ணை சாப்பிட பார்த்துருக்கீங்களா? பாம்பினுடைய உணவு நம்மளுக்கு தெரியும், முட்டை, தவளை, பள்ளி பா, இதெல்லாம் வந்து அது சின்ன சின்ன பூச்சிங்க அதுங்கெல்லாம் பூச்சி சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கிறார் தேவன், அங்கே சாப்பா நீ மண்ணை திம்பாயின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மண்ணு புத்துக்குள்ளவே என்ன இருக்கும், ஆனால் மண்ணை சாப்பிட்டு வாழலாங்கிறது அது கண்டிப்பாக அது வந்து இல்லவே இல்லை. மண் சாப்பிட்டு வாழ முடியுங்களா, மண் சாப்பிட்டு வாழ முடியாது. அப்போ இங்கே என்ன விஷயம்னா, இது சர்பத்தை பார்த்து தேவன் சபிக்கலை, மாறாக இது வந்து அடையாள மொழியில் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். அப்போ இது என்ன அர்த்தம், அப்போ இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்பத்தினுடைய குணம் விசாசுக்குள்ள இருக்குது ஒன்று, ரெண்டாவது வயிற்றினால் நகர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிசாசு எங்க இருக்க வேண்டிய, பிசாசாக ஆவதற்கு முன்பாக அவர் எங்கிருந்தார் சொல்றீங்களா, பரலோகத்தில் இல்லைங்களா. அவர் வந்து ஒரு தூதராக இருந்தார், பேர் கூட வேற, என்ன பேர், லூசிபர் இல்லைங்களா. முன்னாடி பிசாசுக்கு என்ன பேர்னா லூசிபர். அப்போ லூசிபர் வந்து லூசிபர்னு என்ன அர்த்தம், லூசிபர்னு அர்த்தம் யாருக்கா தெரியுங்களா, என்னன்னா பிரகாசமான ஒளின்னு இருக்கும். லூசிபர்னா பிரகாசமான ஒளி. ஆமாம், ஒளியின் ஒளி, ஒளி பிரகாசமான ஒளி, அவ்வளோ அந்த அதனுடைய. அது மட்டும் இல்லை, அழகுள்ளவன், பூர்ணமான அழகு அப்படின்னு கூட சொல்லலாம். லூசிபர்னா அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ பரலோகத்தில் இருக்க வேண்டியவர், எவ்வளோ மகிமையான இடத்துல இருக்க வேண்டியவர், இப்போ நீ எங்கே போனோம், வயிற்றினால் நகரணும் அப்படிங்கிறார். அப்போ வயிற்றினால் நகர்றதுன்றது வந்து மிருகங்களுக்கு அந்த பாம்பு பள்ளிகளாக கரெக்ட். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம மனுஷங்களாக இருக்கும், இப்போ மனுஷங்கள் வந்து நடந்து வர்றதான் நம்மளுக்கு மகிமை. இப்போ சப்போஸ் நான் பஸ்ஸில் இறங்கி நாலு காலம் நடந்து வந்தேன்னு வைங்க, எப்படி இருக்கு, நடந்து இங்கே வந்து சேர்ந்தேன்னு எப்படி இருக்கு, எவ்வளோ கேவலமாக இருக்காது பார்க்குறது. எல்லாருமே வந்து என்ன நடக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ரொம்ப கேவலமான நிலைமை. அதாங்க சொல்கிறாரு, நீ பரலோகத்தில் இருக்க வேண்டியவ, நீ வயிற்றினால் நகர்ந்தனா நீ கேவலமான நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டுருவ, நீ உயிரோடு இருக்கிறது நாளெல்லாம் நீ மண்ணை திம்பாய் அப்படின்னா, பூமியில் தான் இனிமேல் என்னுடைய இடம், சாகிற வரைக்கும் நீ வந்து நீ பூமியில் தான் இருக்கணும், இனி பரலோக பக்கம் வர முடியாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ மண்ணை திம்பாய்னாக்கா மண்ணு சாப்பிட்றது அர்த்தம் இல்லை, இந்த பூமியில் தான் நீ உன்னுடைய வாழ்க்கை. இப்போ பிசாஸ் எங்கே இருக்கிறான்னு நம்ம பார்த்துருக்குறோம், இந்த வான மண்டலங்களில் இருக்கிற பூமி சுற்றி அட்மாஸ்பியரில் பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் இருக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப விவரமாக சொல்லிக்கிறார். ஏன்னா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்புறம் பிசாசு பற்றி சொல்லும்போது ஆகாயத்து அதிகார பிரபு அப்படி பேசியிருக்கிறார். அப்போ இந்த பூமியில் தான் அவனுடைய வாசம், ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் யோபின் புஸ்தகத்திலலாம் நம்ம படிக்கும்போது அங்க கர்த்தருடைய சன்னதியில தூதர்கள் போய் நிற்கும் போது சாத்தானும் போய் நின்னாரு, கர்த்தருடைய சமூகம் நின்னாருங்க வசனம் இருக்கு. அநேகர் வந்து இந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனா இது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ சாத்தான் பரலோகம் போக முடியுமா? இப்போ ஒரு பாவி பரலோகத்துல பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியுமா? அது வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த யோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா, அது ஒரு நாடக பாணி. யோபின் புஸ்தகம் எழுதப்பட்ட நடைமுறை நாடக பாணி, அது ஒரு ட்ராமா டைப். இப்போ ட்ராமா நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ட்ராமா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ராமாவில் வந்து ராஜா வேஷம் போடுவார், நல்லா மீசையெல்லாம் முறுக்கி, நல்லா வந்து கிரீடமெல்லாம் வச்சு, கத்தியெல்லாம் வச்சு, இடுப்புலாம் சொருகி, அப்படி பெரிய ஒம்போதாக நடப்பார். ஆனால் ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலி எப்படா கிடைக்குன்னு பார்த்துட்ருப்பார், இல்லைங்களா? மூலையில் போய் நின்றுருப்பார். அந்த மாதிரி வேத கலைச்சிருவார். அது போல தான் யோகியனுடைய புஸ்தகம் எழுதப்பட்ட முறை. சங்கீதங்களின் புஸ்தகம் என்ன முறை, எந்த பாணி? கவிதை பாணி, இல்லைங்களா? பாட்டு பாணி. அதில் வந்து சில பாட்டுகள் வந்து நம்மளுக்கே ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். சில பாட்டு என்ன அர்த்தமாகவே கர்த்தரே நம்ம சொல்கிறவங்களை அடிக்கடி அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கவிதையில் வர வேண்டியது. என் மனமே ஆத்மான என்னங்க, என் மனமே, இல்லைங்களா? சில பாட்டு கூட போடுற என்னார்த்தமாகவே எனக்குள் ஏன் தியங்குகிறாய் அப்படின்னா அது கவிதையில் தான் வரும். இப்போ நேரடி பாணியில் நான் சொல்ல முடியுங்களா? இப்போ எனக்கு என்ன ஆத்தமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க முடியுமா? இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நேரடியாக கேட்குறோம் நம்ம சில டைமில். அப்போ சரியாக புரிஞ்சு வர்றதில்லை. கவிதை பாணியில் கூட இருக்குது பைபிள், அதே போல் வந்து நாடக பாணியில் கூட இருக்குது, அதே போல் வரலாற்று பாணி இருக்குது, விஞ்ஞான பாணி இருக்குது. எவ்வளோ உலகத்தில் எத்தனை வகையான இலக்கணங்கள் இருக்குது, அத்தனை இலக்கணங்களையும் தேவன் வச்சிருக்கிறார் பைபிள். 1611 வந்தது ஒரு பைபிள், அது அதனுடைய காப்பீஸ் வந்து எங்கிட்ட கூட இருக்குது. பைபிள் வந்து இவ்வளோ பரிசு இருக்குது. அது அதில் வந்து அந்த இலக்கணங்களினுடைய எல்லா முறைகளும் போட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த யோபின் புஸ்தகத்தில் சாத்தானும் தேவனுடைய சமூகத்தில் என்னன்னா உண்மையாக நேரடி போய் நிற்க முடியாது. அது ஒரு நாடக பாணியில் இருக்கிறதுனால அது அப்படி எழுதப்பட்டுக்குது. நிகழ்ச்சி உண்மை, ஆனால் வந்து எழுதப்பட்ட முறை அது நாடக பாணி. அப்படி தான் நம்ம போட்டு. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே அங்கே போனால் தான் கர்த்தருடைய சமூகம் இல்லை, மறக தேவன் அனுமதி கொடுத்ததை பற்றி அங்கே பேசிக்கிறோம். சரி, அது இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது சாத்தானை தேவன் அங்கே சாப கொடுக்கும்போது, இனிமேல் நீ உன்னதமான வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு நீ இனிமேல் உன்னுடைய வாசஸ்தலம் பூமியில் தான் உன்னை நீ இருக்கணும் அப்படின்னு அங்கே சொல்ல வர்றார். ஏன்னா அந்த எந்த ஒரு சர்பமும் மண் சாப்பிட்றது நம்ம பார்க்குறதே இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே ஏன் வந்து பிசாசு சர்பத்தை பயன்படுத்தினான்? ஏன் வந்து ஒரு சிங்கத்தை பயன்படுத்தலை? ஏன் வந்து ஒரு டைனோசரை பயன்படுத்தலை? இல்லை வேறு ஏதாவது மிருகத்தை பயன்படுத்தலை அப்படிங்கும் போது இதில் கூட வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. சர்பத்தை ஏன் அவன் வந்து பயன்படுத்தியிருக்கிறா அப்படின்னா, அவர் வசனம் வேணும் நம்ம வாசிக்கலாம். யோபு 26:13 வசனம். ஆமாம், தம்முடைய ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரதே இல்லை, ஆங்கிலத்தில் படித்தா சரியான மொழிபெயர்ப்பு இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, பை இஸ் பவர் இ மெயின்டைன்ஸ் த யூனிவர்ஸ் அப்படி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருப்பாங்க, வானத்தை அலங்கரித்தார்னு. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வல்லமையினால் முழு அண்ட சராசரத்தையும் அவர் நிர்வகித்து வருகிறார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவருடைய கரம் நெளிவான சர்வ நட்சத்திரத்தை உருவாக்கிற்று அப்படிங்கிறார். அப்போ தேவன் வந்து எவ்வளவோ நட்சத்திர கூட்டங்களை சிருஷ்டி பண்ணிக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் கூட நம்ம படிக்க போகிறோம். விண்வெளி பற்றி கூட ஓரளவுக்கு ஒரு சாதாரண மனுஷன் எவ்வளோ கற்றுக்கணுமோ அவ்வளோ இருக்குது அதில். இப்போ விஞ்ஞானிகள்லாம் கற்றுக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஆனாலும் கூட அவங்க வந்து சராசரி மனுஷன் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோதான் தெரிஞ்சு வைக்கிறாங்க, அதுக்கு மேலே முடியாது. அப்போது விண்வெளி பற்றி கூட நம்ம சிருஷ்டி பண்ணும் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய விஷயங்களில் பார்க்கும்போது இந்த விண்வெளியில் ஏராளமான விண்வெளி, அதாவது நட்சத்திர கூட்டங்களே தேவன் சிருஷ்டி பண்ணுறார். உதாரணமாக ஓ நட்சத்திர கூட்டம், அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க, கேலக்சி அல்லது மில்கி வே சொல்கிறாங்க. அப்போ ஒரு 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 கேலக்சியில் ஒரு நட்சத்திர கூட்டம் என்பது எவ்வளோன்னா 100 கோடி, 1 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப அருகாமல் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னா நம்மளுடைய சூரியன். நட்சத்திரம் என்பது சின்னதில்லை. அப்போது இந்த நட்சத்திர கூட்டங்களை தேவன் சிருஷ்டி பண்ணும்போது அவைகளை எப்படி சிருஷ்டி பண்ணிக்கிறாருன்னா, பூமியில் இருக்கிற சில பொருட்களினுடைய தோற்றத்தை போல பண்ணியிருக்கிறார். சர்வ போல, குதிரை போல, இன்னும் வந்து மாடு போல, பசு போல, இப்படி பல யோபன் புஸ்தகத்திலாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிருக சிரீஷத்தின் கட்டுகளை நீ அவிழ்ப்பாயா கேட்குறேன். இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜியில் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ராசிகள் எல்லாம் போட்டு பார்க்குறாங்களே, அந்த ராசிகளில் வந்து எதை போடுறாங்க, நட்சத்திரத்துக்கும் அந்த மிருகங்களை வந்து கம்பேரிசன் கொடுக்குறாங்க. அதுக்காகவே ஏதோ சம் கணக்கு வச்சுருக்கிறாங்க. விசாரிச்சு கொஞ்சம் வானத்தின் ரகசியங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்குற, அவ்வளோதான். முழுமையால் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்க. இப்போ இந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது. இப்போ இவள் எல்லாம் என்ன பண்ணணும், தேவன் நிர்வாகம் செய்யணும், மெயின்டைன் பண்ணும் இல்லைங்களா. இப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது தேய்மானம் ஆகும். இப்போ நம்ம கார் வாங்குகிறோம், கார் வாங்கிட்டு அப்படியே வருஷமெல்லாம் ஓட்ட முடியுமா? அப்போ அது அப்பப்போ என்ன பண்ணும், மெயின்டெனன்ஸ் பண்ணும். அப்போ அதே போல் அந்த விண்வெளியில் இருக்கிற எல்லா அண்ட சராசரங்களையும் நிர்வாகம் செய்கிறதுக்காக தேவன் வந்து தூதர்களை நியமனம் பண்ணிக்கிறார். அப்போ இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா தூதர்களை பற்றி நம்ம தனியாக படிக்கணும். அப்போ நம்ம பரலோகத்தின் தூதர்களை பற்றி தனி டாபிக் நம்ம எடுக்கும்போது அவங்களுடைய வேலை என்ன, இந்த அண்டசரா இவ்வளோ கோடி கோடியான நட்சத்திரங்கள் எதுக்காக தேவன் படைச்சிட்டாரு, இத்தனை கிரகங்கள் எதுக்காக, என்ன ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. ஆனால் அதை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறான், இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். அந்த நட்சத்திர கூட்டங்களை நிர்வாகம் செய்வதற்காக தூதர்கள் பல பேரை தேவன் நியமனம் பண்ணிக்கிறார். தூதர்கள் கூட நிறைய லெவல் வச்சிருக்கிறார். பவர் பவரில் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பைபிளை நம்ம படிக்கிற சேராபின்கள், கேருபின்கள், தேவ தூதர்கள் இப்படினால சொல்லப்பட்டு, அப்போ சேராபின்கள் கேருபின்கள் என்னென்னா ஒரு சூப்பர்வைசிங் ஏஞ்சல்ஸ். அது இல்லாமல் சில தூதர்கள் இருக்கிறாங்க, மிகாயேல் இருக்கிறாரு, அப்புறம் வந்து காபிரியேல், அப்படிலாம் சில பேர்கள் எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்களுடைய வேலையில என்ன, எல்லாம் நம்ம டீட்டெயில் ஸ்டடி நம்ம பண்ணி இவங்களுடைய பவர் என்ன எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே இந்த லூசிபருக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த சர்வ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்தினுடைய பொறுப்பு அவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் இங்கே நம்ம சொல்ல படிக்கிறோம். அவர் தம்முடைய ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்வ நட்சத்திரத்தை உண்டாக்கிற்று அப்படிங்கிறார். இப்போ இந்த சர்வத்தையும் ஏன் பயன்படுத்தியிருக்கிறான்னா, பூமியில் தன்னுடைய நட்சத்திரம், அது தன்னுடைய நட்சத்திரம் சர்வம், அதை தான் வந்து என்ன பண்ணிக்கிறான், சர்வத்தை இங்கே பயன்படுத்தி வஞ்சனைக்குள் அவங்களை கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் தான் நம்ம இது ரொம்ப ஜாஸ்தி பார்க்க முடியும். இன்றைக்கி ஜனங்கள்லாம் எதை வணங்குறாங்க, எங்கே பார்த்தாலும் கூட பாம்பு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கே பார்த்தாலும் பாம்பு இல்லாமல் கடவுளே இருக்க மாட்டாரு, பரமசிவன் கழுத்தில் கூட இருக்கிறது பாம்பு இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, என்ன ஊர்களுக்கு போனாலும் கிராமங்களுக்கு போனாலும் கல்லுங்க நிறைய இருக்கும், அதில் பாம்பினுடைய சிலை வெட்டி வச்சுருப்பாங்க. யார் இது, பாம்பா? இது பாம்பு இல்லை, இது பிசாசு. பிசாசுடைய நட்சத்திரம் அது சர்வம், தேவன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி எல்லாரும் இது சிலை வடிவில் வணங்கிட்டு இருக்கிறாங்க பிசாசுங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்த பின்பு இப்போ இன்னொரு விஷயம் அங்கே சொல்கிறாரு. 15 வசனத்தில் ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை ஏற்படுத்துவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிற. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், வேதாகமம் முதல் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது யார் அந்த வித்து, யார் அந்த ஸ்திரீயினுடைய வித்து, யார் வந்து அந்த சர்பத்தினுடைய வித்து, ரெண்டு பேருக்கும் உள்ள பகைமை என்ன, எல்லாம் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ண போவோம். ஆனால் இந்த ஒரு வசனத்தின் மூலம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, யாரோ ஒரு ஸ்திரீயின் வித்து வந்து யாரை அழிக்கிறதாக நம்ம பார்க்குறோம், பிசாசு அல்லது பிசாசினுடைய வித்து இல்லைங்களா, சர்பத்தின் வித்தை அழிக்கிறது. ஏன்னா அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ பிசாசை அழிக்கிறதாக அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பிசாசை அழிக்கும் அல்லது வந்து நசுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை பற்றி அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் சர்பத்தை வந்து கொலை பண்ணும்போது கூட அவங்க எப்படி எங்கே அடிக்கிறாங்க எல்லோரும், ஏன் அப்படி அடிக்கிறாங்க, அதனுடைய தலையில் தான் விஷம் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா ஏமாந்து கடிச்சிச்சுன்னா இம்மிடியட்டாக பாய்சன் ஆகிடும். அதனால தான் முதல்ல தலை அங்கே தான் வந்து அது அங்கே அங்கே சாவடிச்சா தான் சீக்கிரமாக அது சாகும். அப்போ இந்த வசனத்தில் கூட வந்து நேரடி அர்த்தம் எடுத்தாலும் கூட சர்பத்துக்கு இப்படி தான் சாவு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பிசாசுக்கு பற்றி சொல்லும்போது சர்பத்தினுடைய தலையை நசுக்கும் அல்லது அழிக்கும் ஒரு மீட்பரை பற்றி தேவன் இங்கே பேசியிருக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போது சாத்தான் கூட நிற்கிறாப்புல அங்கே அந்த தேவன் தோட்டத்தில் தேவன் இப்போ சாபம் கொடுக்குற மூணு பேருக்கும். அதில் முதலாவது சாபம் சர்பத்தை பார்த்து சொல்லும்போது சாத்தானை பார்த்து சொல்ல மாறாக சர்பத்தை பார்த்து தான் திட்டுறாரு. ஆனால் அந்த அந்த பேச்சு யாருக்கு? விசுவாசிக்காக. இவன் எப்படி பின்வழியில் போய் ஏமாத்துறான்? அது மாதிரி தேவன் கூட வந்து மறைமுகமாக தான் திட்டுறாரு. அப்போ சர்பத்தை பார்த்து திட்டுக்கிற மாதிரி திட்டுறாரு. ஆனால் இது யாருக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம்? ஆமாம், நம்மளுக்கு கூட நிறைய டைம் ஜாடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் நம்ம நிறைய பேர் மத்தியில் ஜாலியாக பேசுவோம். யாரையாவது மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது மைக் கிடைச்சா பேசுறது, இங்கே பேசும்போது அந்த பர்டிகுலர் ஆளை குத்துறது வேறு யாருக்குமே புரியாது. இவர் பொதுவாக பேசிட்டு இருக்கிறனா அவருக்கு புரியும், நம்மளை தான் இவர் வந்து கோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளுடைய பழங்க அது, மனுஷனுடைய பழம். தேவன் கூட அப்படி தான் பண்ணிட்டு ஆரம்பத்தில் பாம்பு திட்டுற மாதிரி தான் இந்த பிசாசை அவர் அங்கே சாபம் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் தன்னை தான் தேவன் சபிக்கிறாருங்கிறது நல்லா தெரியும். ஆனால் தனக்கு ஒரு அழிவு பற்றி தேவன் பேசுகிறாருங்கிறது கூட அவருக்கு தெரியுது. ஆனால் யார் மூலம் அந்த அழிவு அப்படிங்கிறது அப்போதைக்கு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்திரீயின் வித்து இல்லைங்களா சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகைமையை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அந்த வித்து என்று சொல்லும்போது, வித்துனா அதனுடைய வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன? வித்துனா அர்த்தம் என்ன? இங்கிலீஷில் வந்து சீடு, சீடு, சீட் ஆஃப் த உமன் அப்படிங்கிறார். விதை கரெக்டு, வேற கரெக்டு சொல்லுங்க. குழந்தை அல்லது வாரிசு சொல்லல, தன்னுடைய வாரிசு அல்லது வந்து தன்னுடைய சந்ததி சொல்லலாம் இல்லைங்களா. வித்துன்றது சந்ததி அல்லது வாரிசு அப்படிங்கிற அதனுடைய பொருள். அப்படி இருக்கும்போது இந்த வித்து பற்றி தேவன் ஏதேன் தோட்டத்தில் பேசிட்டாரே தவிர அதுக்கப்புறம் முதலாம் முழுக்க முடிகிற வரைக்கும் அவர் இதை பற்றி பேசவே இல்லை. 1656 வருடங்கள் தேவன் வந்து அதுக்கப்புறம் இந்த வித்து பற்றி பேசவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முதலாம் முழுக்க முடிவடைந்துச்சு. வெள்ளத்தால் வந்து வெள்ளம் வந்து முழு உலகமே அழிந்து விட்டது. பிசாசு கூட யோசித்தா என்னது வேற ஒரு வித்து பற்றி பேசுகிறாரு, நம்மளுக்கு வந்து எப்படி அழிவு வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருக்கிறான். தன்னுடைய வேலையில் அவன் காமிச்சான். எப்படின்னா உதாரணமாக ஆதாமுக்கு அந்த ரெண்டு பசங்கள் பிறக்கும்போது ரெண்டு பேரும் போய் பலி செலுத்தினாங்க. அப்போ அந்த பலியில் ஆபேருடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினை நிராகரித்தார். அப்போ அவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, ஒருவேளை இந்த ஏவாளுடைய மகன் இந்த ஆபேல் மூலம்தான் நம்மளுக்கு ஆபத்து இருக்கும் போல இருக்குதுன்னு நினச்சிதான் காயினை பயன்படுத்தி ஆபேலே கொலை பண்ணியிருக்கான் இல்லைங்களா. கொலை செய்கிறது தேவனுடைய திட்டமா? அது கிடையவே கிடையாது. இது பிசாசு தான் தூண்டிவிட்டு செஞ்சிருக்காரு, தப்பாக அர்த்தம் புரிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஆபேல் மூலம் ஒருவேளை தனக்கு அழிவு ஏற்படுமா அப்படிங்கிறது அவனுடைய ஒரு கணிப்பு. ஆனால் வந்து அப்படி தேவனுடைய சித்தம் அது இல்லை, அது அந்த மேட்டர் அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த முதலாம் உலகம் வரைக்கும் அவர் சைலண்டாக இருந்தார். இப்போ என்னாச்சுன்னா இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆச்சு. நோவா முதலான 8 பேரை கொண்டு இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகி நோவாவிலிருந்து ஒரு 10வது சந்ததியில் ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். அவர் யார்? ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் இல்லைங்களா. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கா, திருப்பி திருப்பி நம்ம அதையே சொல்லாமல் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவரை அழைத்து பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக அவரை கொண்டு போய் அவரை தகுதியாக்கின பின்பு ஒரு பெரிய வாக்குத்தத்தை அவருக்கு சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ உன் சந்ததி, உன் சந்ததிக்குள் அப்படிங்கிறார். அப்போ அந்த சந்ததி என்பது என்ன? இந்த ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது, அவருக்கு சந்ததியே கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் பெறும்போது அவருக்கு 99 வயசு, அம்மாவுக்கு 90 வயசு. அந்த டைமில் இந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அதே போல் சொன்னது போலவே அங்கே ஒரு மகன் அவருக்கு பிறந்தார், ஈசாக். அப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்ன அந்த வாக்குத்தம் தன்னுடைய மகனை கூட அவர் என்ன பண்ணிட்டார், பலி செலுத்துகிற அளவுக்கு அவர் விசுவாசத்தில் உயர்ந்தார். அதான் அந்த தகுதி தேவன் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு. என்னன்னா ஆதியாகமம் 22 அதிகாரம் பதினாறு பதினெட்டுல நம்ம படிக்கும் போது பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில அதுக்கப்புறம் சொன்னாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பு. அவன் மனுஷனா பிறந்த எல்லாரையும் நான் உன்னுடைய சந்ததிக்குள் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்ததின்ற வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, தமிழ்ல ஆதியாகமத்தில் வித்துன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா சீடு. யாராவது இங்கிலீஷ்ல இருந்து வச்சிருக்கிறீங்களா? யாருமே கொண்டு வரது இல்லை இந்த கிளாஸ். நீங்கள் யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதில் வந்து சீடு, வித்துனா சீடு. அதே போல் வந்து இங்கே ஆபிரகாம் இடத்துல சொல்லும் போதே உன் சந்ததிக்குள் அப்படின்னுக்கிறாரு. அந்த சந்ததி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்துருக்குதுன்னா, அது கூட சீடு, அது கூட சீடு தான். அப்போ வித்துனா கூட ஒன்று தான், சந்ததினா கூட ஒன்று தான். ரொம்ப காலம் கழிச்சு ஆபிரகாம் இடத்துல இந்த சந்ததியை பற்றி பேசினாரு. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன மனசில் தோணிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சந்ததி யாருன்னு நினச்சிட்டு இருப்பார்? ஆபிரகாம் தன்னுடைய மகன். ஏன்னா அந்த மகன் கூட ரொம்ப ஆச்சரியமாக பிறந்திருக்கிறாங்க, வயசான காலத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ அவர் நினைச்சாரு, ஓ தன்னுடைய மகன் ஈசாக்கின் மூலத்தான் இந்த அகில உலகத்தின் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் ஒரு வேளை நினைத்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஆபிரகாம் கூட செத்து போயிட்டார், ஈசா கூட அப்படி தான் நினைச்சிருந்திருப்பார். தனக்கு என் மூலமாகத்தான் உலகத்தை தேவன் ஆசீர்வதிப்பாருமாறு தெரியுது அப்படின்னு அவர் எதிர்பார்க்கும் போது தேவன் சொல்றாரு, அப்படி இல்லைப்பா, அது நீ இல்லை, உன்னுடைய சந்ததி அப்படிங்கிறார். ஈசாக்கினிடத்திலே நேரடியாக வந்து பேசுறார். ஆதியாகமம் 26:4. அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஈசாக்கினிடத்தில் கூட தேவன் வந்து அது நீ இல்லைப்பா, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்காத, உன்னுடைய சந்ததி நீ இல்லை, உன்னுடைய சந்ததி அப்படின்னா. அப்போது ஈசாக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க, ஏசா யாக்கோபு. அப்போ ஏசா யாக்கோபு பிறக்கும் போது தேவன் வந்து யாரை தெரிந்து கொண்டார்? அவங்க ரெண்டு பேர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அப்போது ஈசாக்கு நினச்சிட்டாரு, யாக்கோபு தான் அந்த சந்ததியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாரு. யாக்கோபு கூட தன் மூலமாகத்தான் அவர் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவன் என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் யாக்கோபின் இடத்துல வந்து அப்படி ஏதாவது நினச்சிக்காதப்பா, நீ இல்லை, உன்னுடைய சந்ததிக்குள் அப்படிங்கிறார். ஆதியாகமம் 28:14 யாக்கோபின் இடத்துல தேவன் பேசும்போது பாருங்க. நீ இல்லப்பா, உன் சந்ததிக்குள்ளாக நான் பூமியின் சகல ஜனங்களையும் கண்டிப்பாக உன்னுடைய சந்ததி தான் இருக்கும், ஆனால் அது நீ இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ அந்த ஆதியாகமத்தில் சொன்னாரு, அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் இடத்துல சொல்லிக்கிறாரு, ஈசாக்கின் இடத்துல சொல்லிட்டாரு, யாக்கோபு இடத்துல கூட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் தாவீது தன் தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் பத்தி கொஞ்சம் நம்முடைய சங்கீதத்தில் அவர் பேசும்போது அந்த ஒரு இடத்துல வருது. சங்கீதம் 105:8. ஆமா, ஆபிரகாம் கிட்ட சொன்னதும் ஈசாக்கின் இடத்திலும் யாக்கோபு இடத்துல சொன்னது அவர் என்னைக்கும் மறந்து போகவே மாட்டாரு, அவர் என்றென்றைக்கும் நினைத்து இருக்கிறார். கடவுள் பாருங்க, பிதாவாக தேவன் பற்றி நம்ம எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் சொன்னாக்கா ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண மாட்டார். தேவன் ஒரு விஷயம் சொன்னதை ரெண்டாவது விஷயம் மாற்றி திருத்துகிறவர் இல்லை அப்படின்னு நம்ம யோபின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷனுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட், சொல்கிறபடி நடக்கிறதே நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அதுதான் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி இருக்கும்போது யாக்கோபு தன்னுடைய சந்ததியின் மூலமாக உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னு அவர் நினைக்கும் போது என்னாச்சுன்னா, யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்துட்டாங்க. இப்ப இந்த 12 பேர்ல எந்த பையன் மூலமாக உலகத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, அவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்ப 12 பசங்கள் மூலம் ஒரு தேசம் உருவாச்சு, இஸ்ரேல் தேசம். ஆனா யாக்கோபு போனவர் நம்ம பார்த்தா சபையின் விஷயங்களை படிக்கும் போது, யாக்கோபுனுடைய 12 பசங்களுக்கு அவர் சாகும் தருவாயில் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அதுல ஒரு பையனுக்கு அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. என்னன்னா, ஆதியாகமம் 49 அதிகாரம் 8-10. சரிக்கா, 49:8 செங்கோல் யூதாவை விட்டு விலகிறதே இல்ல, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள், ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்து சேருவார்கள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அப்போ யூதாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேசுறாங்க. அப்ப ஒருவேளை ஆபிரகாமினுடைய சந்ததியில இந்த யூதாவின் வம்சத்துல ஒருவேளை இந்த ஸ்திரீயின் வித்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணுது. நீங்க கூட கெஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கும்போது முதலாவது, சரி அதுக்கு முன்பாக ஸ்திரீயின் வித்துன்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட்ல இப்பதான் நம்ம பார்த்தோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ ஒரு ஸ்திரீயினுடைய வித்துனா என்ன என்று சொல்லும்போது, ஸ்திரீனுடைய வித்து என்பது என்னன்னா, நம்ம எப்படி விளக்கலாம்னா, இப்போ ஒரு சயின்ஸ் கிளாஸ்க்கு நம்ம போக வேண்டியது இருக்கு. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும் போது புருஷ சித்தம் இல்லாமல் ஸ்திரீயின் மூலம் வரக்கூடிய ஒரு வாரிசு, அதுதான் எப்படி சொல்லலாம் ஸ்திரீயின் வித்து. இப்போ நம்மளாம் கூட வந்து யாருடைய கர்ப்பத்தில் வந்திருக்கிறோம், தாயினுடைய கர்ப்பத்தில் வந்திருக்கிறோம், ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இது ஸ்திரீயின் வித்துன்னு தனியாக ஏன் சொல்கிறாங்க? அப்போ இது என்ன விஷயம்னா, ஒரு ஜீவனை உருவாக்குற சக்தி அப்பாவுக்கு இருக்குதா அம்மாவுக்கு இருக்குதா? அப்பாவுக்கு தான் இருக்குது இல்லைங்களா? ஆனா பெண்ணான் நிர்ணயிக்கிற சக்தி கூட யாருக்கு இருக்கு? அது கூட யாருக்குதா? அப்பா கிட்ட தான் இருக்கு. நிறைய பேர் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா துரத்தி விட்டுருவாங்க, இது இது வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்கள் பிறக்கிறதுக்கு காரணம் யாரா? இவன் தான், இவங்கிட்ட தான் இருக்குது அந்த குரோமோசோம்ஸ். இதெல்லாம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், ஜீன்ஸில் நம்ம பார்க்குறோம் அது வந்து. அப்போது ஒரு ஒரு குழந்தைக்கு ஜீவன் கொடுக்குற சக்தி தகப்பனிடத்தில் இருக்குது. அப்போ தாய் கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தாயினுடைய கர்ப்பத்தில் கர்ப்பப்பையில் முட்டை வளருது. அந்த அந்த வித்து வித்து வாங்கி அந்த வித்து வளருவதற்குண்டான சக்தி கொடுக்கறதுக்காக கொடுக்குற அந்த முட்டை தான் வந்து திரியினிடத்தில். அப்போ அது வளர, உதாரணமாக நீங்கள் கோழி முட்டை எடுத்துக்கலாம். இப்போ கோழி முட்டையில் வெள்ளைக்கரு இருக்குது, மஞ்சக்கரு இருக்குது, இதில் எது வந்து கோழி குஞ்சாகுது? மஞ்சக்கரு தானே. அப்போ அந்த வெள்ளைக்கரு என்ன? வெள்ளைக்கரு என்பது உணவு, புரோட்டீன் இல்லை ஆல்புமின் இல்லைங்களா? அந்த 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 உள்ளுக்கிற அந்த ஜீவன் வளருவதற்காக, அது உள்ளேயே சாப்பிட்டு வளர்றதுக்காக. அது மாதிரி தான் இந்த தகப்பன்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஜீவனை வளர்க்கறது, வளர்க்கக்கூடிய சக்தி தான் தாய்கிட்ட இருக்கிறதே தவிர, தாய்க்கு ஒரு ஜீவனை உண்டாக்குற சக்தி கிடையாது. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்சியல் போடும்போது நம்ம அப்பா இன்சியல் போடுறோம், அம்மா இன்சியல் யாராவது போடுறாங்க, அது கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அம்மா இன்சியல் கூட போடுங்கன்றாங்க. ஆனால் வந்து அம்மா இன்சியல் போடுறதுக்கு அம்மாக்கிட்ட ஜீவன் கொடுக்கறது சக்தி கிடையாது. அப்போ இங்கே இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது ஸ்திரீயின் வித்துன்னா என்ன? அப்போ புருஷனுடைய எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு வாரிசு. அப்போ அந்த ஸ்திரீயின் வித்து யார், இந்த ஒரு பேருக்கு பொருத்தமானவர் யாராக தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா? யாரும் இங்கே இருக்கிறன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ அது யார் அப்படின்னா வசனத்தில் நம்ம படிக்கலாம், கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ ஆதாமுடைய சிருஷ்டிப்பை முதற்கொண்டு ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு பின்பு, 4128 வருடங்களுக்கு பின்பு இங்கே ஒருவர் உண்டாகிறார். அவர் தான் யாருன்னா, காலம் நிறைவேறின போதுனா தேவன் ஒரு குறித்த காலம் வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும். அந்த டைமில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்னா யார், யூத வம்சத்தில் பிறந்தவரும், ஆன தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பிட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்திரீயின் வித்து என்பவர் யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா? அப்போது புருஷ சித்தம் இல்லாமல் பிறந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. கிருஷ்ணனுடைய பிறப்பு பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். காப்ரியல் தூதர் மரியாதை இடத்துல வரார். தூதர் வந்து மரியாதை இடத்தில் பேசும்போது லூக்கா 1:31. நீ கர்ப்பவதி ஆயிடுவ, உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும், அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கணும், இயேசு அப்படின்னு பேர் வை அப்படின்னா சரி. அப்போ ஒரு பெண் கர்ப்பமாய் குழந்தை பிறக்கிறது அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்னா, காபூரியல் இந்த வார்த்தை மரியாதையில் சொல்லும்போது மரியாதைக்கு என்ன இல்லை, கல்யாணமே ஆகவே இல்லை. அதனால தான் மரியாதையில் வந்து காபூரியல் கிட்ட கேட்குறாரு 34:1. இது எப்படி இன்னும் எனக்கு நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிட்டுக்குது, ஆனால் கல்யாணம் இன்னும் நடக்கவே இல்லை, இப்படி வந்து நீங்கள் திடீர்னு வந்து கர்ப்பம் ஆயிருவேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிறார். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் திருமணம் ஆகாமல் கர்ப்பமாயிட்டா நியாயப்பிரமாணத்தில் என்ன, ஆமாம் எல்லா தம்மனுடைய நிற்க வச்சு கொலை பண்ணிடுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை சூழ்நிலை மரியம்மாளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இயேசு பற்றி கிறிஸ்து பற்றி பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறாங்க. மோசே முதற்கொண்டு சொல்லியிருக்கிறார், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் வருவார். ஏசாயா சொன்னார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நம்மளுக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு. அப்போது இஸ்ரேலுக்குள்ள நிறைய ஸ்திரீகள் எதிர்பார்த்தாங்க, அது நானாக தான் பரவாயில்லையே, எனக்கு அந்த குழந்தை வந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் தேவன் ஒரு அம்மா ரெடி பண்ணார், அவங்க தான் இந்த மரியம்மா மரியா. அப்போ மரியல் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், இது தேவையில்லாத பிரச்சனை தானே ஆகும். அப்போ ஜனங்கள் ஒருவேளை வந்து ஆசிரியர்கள் பிரதான ஆசிரியர் கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து கொலை பண்ணிடுவானுங்களே, கல்லெடுத்து கொண்டுடுவானுங்களே அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. யோசேப்பு கூட நம்ம எடுத்துக்கொண்டா யோசேப்பு என்ன பண்ணாருங்க, அதே மாதிரி அம்மா கர்ப்பமானோடனையும் யோசேப்பு ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகாது இது வேண்டாம் நம்ம நைஸாக தள்ளி விட்டுலாம், அவர் பாருங்க நல்ல மனுஷனாக்குறாரு. இல்லைன்னா இப்போ நேரடியாக போய் ஆலயத்தில் போய் சொல்லியிருந்தாருன்னா வேத போறக்கிற பரிசு இருக்கிறானுங்க, நல்லா தொந்திங்க நல்லா வந்து மக்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் சொல்லியிருந்த என்ன பண்ணியிருப்பானுங்க, கெடுத்த போய் அருமையான கேஸுன்னு சொல்லி கொண்டு போய் நிற்க வச்சு கல்லெறிஞ்சு கொண்டு சாகரிச்சுருப்பான். யோசிப்பு எவ்வளோ ஞானமாக, அதில் கூட வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர். அப்போ அவர் கண்டிப்பாக முப்பிதாக்கள் லிஸ்டில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு மனுஷன் அவருக்கு இருந்ததுனால. அப்போ அவர் போய் அம்மாவை எப்படி நைஸாக கழட்டி விட்டுலாம் அப்படின்னு அவர் வந்து திட்டம் போட்டிருக்கும் போது தேவதூதர் அவங்க போயிட்டு, நீ ரொம்ப ஜாஸ்தி திங்க் பண்ண வேண்டாம், நீ மரியாதை நீ சேர்த்துக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கே சொல்ல வர்றார். அப்போ என்னாச்சுன்னா அம்மா கேட்கறது போல இது எப்படி ஆகும் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது கப்ரியேல் தூதர் 35 சொல்கிறாரு, பயப்பட வேண்டாம், பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் அப்படின்னு என்ன உண்மேல் வரும்னா. அப்போ பரிசுத்தாவின்னு என்ன, பரிசுத்தாவின்னு அப்போ என்ன, பரிசுத்தாவினா என்னன்னா அங்கே தான் இருக்குது ஆன்சர், பரிசுத்தாவி உண்மேல் வரும் அப்புறம் பரிசுத்தாவி என்பது என்ன அங்க சொல்லிக்கிறார் பாரு, அதுதான் உன்னதமானவருடைய பலம், அவருடைய சக்தி வல்லமை, அதுதான் பரிசுத்தா. ஏன்னா இன்ஃபர்மேஷன் பார்த்துமா போதுமா பார்த்தாரு. ஆனா நம்ம தனி கிளாஸ் எடுக்க போறோம் பரிசுத்த ஆவி ஆவியானவர் பத்தி முழு டீட்டெயில் ஸ்டடி நம்ம பண்ணணுங்க. அவர் பண்ணதான் வந்து பரிசுத்தாவின்னு என்ன ஹோலி ஸ்பிரிட் பத்தி நம்ம தெளிவான சத்தியத்துல நம்ம வந்து நிக்க முடியும், என்ன முடியாது. ஏன்னா வேதத்துல வந்து பரிசுத்தாவி பத்தி இருக்குது. நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் நீங்க பரிசுத்தாவி பத்தி அதிகமா பேசுறது இல்ல, நாங்க உங்க கிளாஸ்ல நோட் பண்றோம் அப்படின்றாங்க. சில எல்லா பக்கம் ஆவியானவரே ஆவியானவரே சொல்லும் போது நீங்க அதை பத்தி ஒண்ணுமே இல்லாம அப்படியே அமுக்கமா இருக்கிறீங்களே அப்படிங்கிற. ஆனா பரிசுத்தாவி பத்தி நம்ம டீட்டெயில் ஸ்டடி பண்ணோம், அது நாளுக்கு காலம் வருது, இன்னொரு மூணு நாலு வாரத்தில் வரப்போகுது. அருமையான ஸ்டடி, அது ஆசீர்வாதமானு இருக்கும். அது அப்படி இருக்கும்போது சரி, இங்கே மரியல் இடத்துல அங்கே தூதர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உண்மையால் வரும், உன்னதமானவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும், உனக்கு பிறக்கிறது குழந்தை அது பரிசுத்தமுள்ள குழந்தையாக இருக்கும், அது என்னன்னு சொல்லப்படும் தேவனுடைய குமார், சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னா. அப்போ ஜீசஸ் பிறந்தார், அப்ப ஜீசஸ்க்கு என்ன இன்சல்ட் போடுறது? ஜோசப் சொல்லலாமா, ஜேன் போடலாமா, என்ன போடலாம்? ஜி யார் சொன்னீங்க? மகராஜா பத்ர ஜீன்னு என்னங்க? காடு, கரெக்ட். ஏன்னா காடுன்றது ஒரு நேமா. சரி, இது கூட நம்ம பார்க்கணும், இதை பத்தி கூட நம்ம நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குது. எல்லா வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இது எவ்வளவு கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லைங்களா? நான் கேட்டது ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின். அப்போ இதை பத்தி நம்ம டீட்டெயில் ஸ்டடி பண்ணணும். அப்போ அங்க யோசேப் என்பவர் யாருன்னா வளர்ப்பு தகப்பன், அவ்வளவுதான். கர்த்தராக இயேசுனுடைய வளர்ப்பு தகப்பன், உண்மையான தகப்பனே கிடையாது. உண்மையான தகப்பன் யாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஜீசஸ் பேசினாங்க தன்னுடைய ஊழியத்தில், பரலோகத்தில் இருக்கிறார் அப்பா சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அவருக்கு அவருடைய அப்பாவாக நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பிறப்பு பற்றி 2000 வருடங்களாக பலவிதமான பட்டிமன்றங்கள் மாதிரி நிறைய வந்து டிபேட்ஸ் நிறைய வந்து என்ன சொன்னாங்க அதுக்கு தமிழில், நிறைய வந்து வாக்குவாதங்கள், நிறைய வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக நீங்கள் இஸ்லாமியர் முஸ்லீம்களுடைய சில கமெண்ட்ரிஸ் நம்ம எடுத்து படித்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் ஜீசஸ்ன்றவர் அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் நம்ம இல்லைன்னு சொல்கிறதில்ல, ஆனால் அவருக்கு அப்பா பேரே தெரியாது. அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க ஆண்டவராக என்ன அவர் திட்டுறாங்க அந்த புஷில புக்கிங்களை பாரு. இதை பற்றி பெரிய வாக்குவாதங்கள் நடந்திருக்குது. நீங்கள் தான் நம்ம சொல்கிறீங்க பரிசுத்தாவியில் பிறந்துட்டாரு, கடவுளுடைய சக்தியில் பிறந்துட்டாரு அப்படின்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க சில பேர். இன்னும் கிறிஸ்தவர்களே சில பேர் வந்து இதை பற்றி நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கர்த்தருடைய பிறப்பு பற்றி க்வெஸ்சன் மார்க் போட்டு வைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன புரியலனா, ஜென்ம சுபாவத்தில் பேசியிருக்கிறாங்க, ரெண்டாவது மனுஷங்களுடைய சக்தி அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க. மனுஷங்களுக்குள்ள என்ன ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்குள்ள கூட ஒரு சக்தி இருக்கு. அது எப்படிப்பட்ட சக்தி? ஒரு லிமிட்டெட், ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சக்தியில வச்சு பேசுறாங்க, கடவுளை பார்க்குறாங்க. கடவுள்ன்றது யாரு, அவருடைய சக்தி என்ன, அதை பற்றி யோசிக்கிறதுக்காக நம்மளுக்கு சக்தி இருக்குதா ஃபஸ்ட்டு, அது நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா. புருஷ சித்தம் இல்லாமல் ஒரு குழந்தைய ஒரு தாயினுடைய வயிற்றில் உருவாக்குறதுக்கு அவரால் முடியாதா? முடியாதா? அதனால யோசிப்பா, அது ரொம்ப கஷ்டமான காரியமா அவருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது இதெல்லாம் இந்த கண்ணாடி எல்லாம் போட்டு லேபரோஸ்கோப்பெல்லாம் வச்சு, இந்த மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு என்னென்னமோ லேபெல்லாம் ரெடி பண்ணி அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லைங்களா. அப்போ தேவனுடைய சக்தி பற்றி நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்போ ஆதாமை தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணார்? ஆதாமுடைய அப்பா அம்மா யாருங்க? ஆதாமுடைய அப்பா அம்மா யார்? ஏவல். ஆதாமுக்கு அப்பா அம்மாவே இல்லையா? ஆதாமை தேவன் நேரடியாக சிருஷ்டி பண்ணிட்டார். ஆதாமுடைய மாமனார் மாமியார் யார்? அது கூட சொல்ல முடியும், அவரே தான். அவருக்குள்ளாகவே என்ன பண்ணிருக்கிறார் தேவன்? ஏவாலை
சிருஷ்டி பண்ணிக்கணும்.
எவ்வளோ பெரிய சக்தி உள்ள தேவன் இருக்கிறார்
உலகத்தில். இன்னைக்கு அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளோ இருக்குது கண்கூடாக நம்ம பார்க்குறோமே. எத்தனை வக வக வகையான உயிரினங்கள் இருக்குது, எவ்வளோ வக வகையான ஆச்சரியமாக அழிக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள் இருக்குது. மரம் செடி கொடிகள் இருக்குது, எத்தனை வகையான பூக்கள் இருக்குது, எத்தனை வகையான செடி கொடிகள் இருக்குது, அத்தனைக்கும் ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. பழுதும் பல வகையில் வருது, எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா. மனுஷங்கள் மாதிரி இல்லை மிருகங்கள், ஒரு மிருகத்து போல் இன்னொரு மிருகம் இல்லை. அதனுடைய உற்பத்தி, அதனுடைய பிறப்பு, அது வேற மாதிரி இருக்குது. என்டர்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கோடி கோடி கணக்கான ஜீவராசிகளை தேவன் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். அவர் வந்து வேர்லேருந்து கூட ஒரு பழத்தை கொண்டு வர்றாரு, பூலேருந்து கூட காயாகி அப்புறம் பழம் வர்றது கூட பண்ணுறாரு. இன்னும் வந்து மரத்தினுடைய சென்டர்லேருந்து அப்படியே வருது வாழைப்பழம், அப்படி கூட அவரால் வர வைக்க முடியும். அந்த கீழிருந்து செடி உற்பத்தியாகி மீண்டும் தன்னுடைய வாரிசத்தை கொண்டு வர முடியும். இனப்பெருக்கம் இல்லாமல் கூட கொண்டு வர முடியும், இனப்பெருக்கம் இருந்து கூட கொண்டு வர முடியும், எப்படி வேணாலும் பண்ண முடியும். சில மீன்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தங்களுடைய குழந்தைகளை எப்படி கொண்டு வருதுன்னா வாய் வழியாது, அப்படின்னா நூற்றுக்கணக்கான மீன்கள் பிறந்து வாய். அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபி சேனல் இதெல்லாம் எது கொடுத்துக்கிறாருன்னா தேவனுடைய வல்லமை பார்க்கறதுக்காகத்தான். இன்னைக்கு அந்த ஜியோகிராஃபி சேனல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது என்ன மீன் அது இதை போட்டுட்டு ரொம்ப அறுக்கிறாங்க, அது பிடிக்கிறது இல்லை. சீரியல் போட தான் பார்க்குறது. எது கொடுத்துருக்காரு தேவனுடைய சிருஷ்டிப்பு பார்க்கணும். டிஸ்கவரி அதெல்லாம் போட்டு பிபிசியெல்லாம் பார்க்கணும் தான். அதில் தேவனுடைய சிருஷ்டிப்போ ஒரு வல்லமை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையை புருஷ சித்தம் இல்லாமல் தாயினுடைய வயிற்றில் வர வைக்கிறது அது அவருக்கு அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பெரிய ஒரு கடினமான வேலை கிடையாது. யாருக்கு அது கடினமான வேலை? அது நம்மளுக்கு தான் கடினமான வேலை. ஆனால் நம்மளுக்கு கூட இப்போ கடினமான வேலை இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக விஞ்ஞானத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புருஷ சித்தம் இல்லாமல் குழந்தை பிறக்க வைக்கிறானுங்களே இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா. இப்போ நம்மளே சொல்கிறோம், அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இது கேன்சல் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த ஜீசஸுடைய பொறுப்பு பற்றி க்வெஸ்சன் மார்க் போட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அநேகம் பேர் தண்ணிட்டாங்க. சின்ன பாயிண்ட்டு ஆனால் புரியல, எட்ட மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன பண்ணார்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் மனுஷங்களுக்கு அந்த சக்தி கொடுத்தார். அப்போது என்ன மாதிரி 1000 பேரை ரெடி பண்ணிடுவானுங்க. இப்போ உங்களை மாதிரி 1000 பேரை ரெடி பண்ணிடுவான், காந்திஜி மாதிரி 1000 பேரை ரெடி பண்ணுவான், புஷ் மாதிரி ஒரு 1000 புஷ் ரெடி பண்ணிடுவான். ஏன்னா புருஷ சித்தமே தேவையில்லை. உடம்புலேருந்து ஏதோ ஒரு பகுதியிலேருந்து அந்த செல் எடுத்தாங்கன்னா அந்த செல்லினுடைய அந்த மூலக்கூறுகள் வச்சு அவங்க செய்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாருமே வந்து அதை கேன்சல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கூட வந்து அந்த சக்தி மனுஷங்களுக்கு கூட இருக்குதுன்றது தேவன் காமிக்கிறார். அப்போ மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கும்போது விதவகை தேவனுக்கு வந்து ஒரு குழந்தையை ஒரு தாயினுடைய வயிற்றில் வர வைக்கிறது ஒரு பெரிய காரியமே இல்லைன்றதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் ஜீசஸுடைய பிறப்பு. அதனால தான் அவரை பற்றி சொல்லும்போது அவர் அதிசயமானவர். அவருடைய பொறுப்பு எப்படி இருக்குது, அது ரொம்ப அதிசயமான ஒரு பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது கர்த்தராக இயேசு பிறக்கிற வரைக்கும் பிசாசுக்கு யார் ஸ்திரீன் வித்து தெரியல. ஆனால் இயேசு பிறக்கும்போது பிசாசு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சான்னா அங்கே நடந்த விஷயங்கள் அவனுக்கு ஜீசஸ் தான் அந்த ஸ்திரீன் வித்துன்றதை காட்டி கொடுத்தது. எப்படின்னா லூக்கா 2:10 நம்ம படிக்கும் போது அப்புறம் ஆமா, அப்போ தேவ தூதர் மத்தியில ஜீசஸ் வந்து இங்க சின்ன ஒரு குழந்தையாக ஒரு மாட்டு துருவத்தில் அவர் பிறந்துக்கிறார். சின்ன ஒரு கை குழந்தை ஆயிட்டு. ஆனால் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இல்லைங்களா, பிதாவினோடு கூட இருந்தார், பரலோகத்தில் இருந்தார். அப்போ பரலோகத்தில் எப்படிப்பட்ட மகிமையில் இருந்தார்? அகில உலகத்தின் அதிபதியாக இருந்தார் இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, கோடான கோடி தேவ தூதர்களை சிருஷ்டி பண்ணிக்கிறார். பலரும் பல ரேங்க்ல இருக்கிறாங்க. அவர் எல்லாருக்கும் மேலே யார் இருக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் ஜீசஸ் வந்து தூதர்களை கூப்பிட்டா தூதர்கள் எப்படி இருப்பாங்க அவருக்கு முன்பாக? இப்போ ஒரு கலெக்டர் கூப்பிட்டா நம்மளாம் போய் எப்படி நிற்போம் இல்லைங்களா? இவர் எப்படி நிற்கிறோம் இல்லைங்களா? போய் இப்படி ஹலோ சார் என்ன சார் அப்படி நிற்போமா? அப்படி போக முடியும், அப்படியே பயந்துட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு ரூம்குள்ளே போகிறதுக்கே நம்ம பயந்து நடங்குவோம். அந்த மாதிரியான ஒரு பவர்ல இருக்கிறார். அப்படி கூப்பிட்டா அவ்வளவு கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து நினைப்பாங்க. ஜீசஸுடைய பவர், அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இயேசு பத்தி கூட நம்ம தனி டாபிக் எடுக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது பரலோகத்துல அந்த மாதிரி இருந்த ஒரு மாஸ்டர் தூதர்களுக்கு இப்ப திடீர்னு பரலோகத்துல காணும். அவங்களும் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்க்குறாங்க, எங்க ஆலையா காணும், எங்க நம்ம மாஸ்டர் காணும். அவ்வளவு அன்பானவர், வல்லமை உள்ளவர், ஆனா ரொம்ப அன்பானவர். அவர் இல்லாம எங்க நம்மளால இருக்க முடியாது. எங்க அவர் போயிட்டாரு காணுமேனு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு தேவ தூதருக்கு தேவன் சொல்லி அனுப்புறாரு, நீ போயிட்டு அந்த மேய்ப்பரனுக்கு சொல்லுப்பா, போய் பரிசேயர் சதுசேயர் வேத போறதுக்கு சொல்லி அதை ஏமாந்து அவனுக்கு ஆகாத ஆளு அவனுக்கிட்ட வேண்டா, எளிமையான ஆட்கள்கிட்ட போய் சொல்லு, கேட்குற மனசுள்ளவங்கிட்ட போய் சொல்லு, எளிமை ஜனங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தேவன் சொல்லி அனுப்புறார். அவன் அந்த தூதர் வந்து அங்கே அந்த மேய்ப்பர்கள் மத்தியில் வந்து நின்று, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இப்போ பிறந்திருக்கிறாரு அப்படின்னு அப்படி சொல்லும் போது, ஒரு தூதர் மட்டும் வந்து சொன்னால் மற்ற தூதர்களுக்கு தெரியுமா தெரியாதப்பா. இப்போ மற்ற தூதர்கள் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவங்க எங்கே போகிறாரு, என்ன வர்றாருப்போ, என்ன செய்தி சொல்கிறார், கண்டுபிடிச்ச உடனே அவங்க தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் நம்ம மாஸ்டர் இப்போ ஒரு சின்ன குழந்தையாக மாட்டுத்தலை பற்றிக்கோம் பிறந்துட்டுருக்கிறாருப்பா அப்படின்னு சொல். அதை பற்றி நீங்கள் படிக்கல, வசனத்தில் பாருங்கள். அந்த தூதர் சொன்னவுடன் நெக்ஸ்ட்டு நிமிஷத்தில் என்ன நடந்துச்சுன்னா, 13 வசனத்தில் பாருங்கள், லூக்கா 2:13 வசனம் பார்த்தீங்களா. அந்த செகண்டில் அந்த சனமே என்னாச்சு, பரம சேனையினுடைய தீரர் அவ்வளோ தூதர்கள் அங்கே வந்துட்டாங்க, கூறி போயிட்டாங்க. ஐயோ நம்ம மாஸ்டர் என்ன சின்ன குழந்தையிட்டுக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷாயிட்டுக்கிறாங்க. நான் பார்க்குறேன் பெரிய ஒரு பாட்டே அங்கே பாடிட்டாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, இந்த பூமியின் ஜனங்களுக்கு விடுதலை தேவன் ஏற்பாடு பண்ணிட்டாரு, எல்லாம் பாவா சாபா மன்னத்திலிருந்து விடுதலைக்காக தன்னுடைய மகனை அனுப்பிட்டாரு, ரொம்ப பூரி போயிட்டாங்க. அப்போ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. ஆனால் என்னாச்சுன்னா, இந்த செய்தி தான் விசாசுக்கு காட்டி கொடுத்துச்சு, ஓ இந்த குழந்தை மூலம் தான் நம்மளுக்கு ஆபத்து, நம்ம தப்பாக நினச்சிட்டோம், யார் யாரையோ நினச்சிட்டோம், ஆனால் இந்த குழந்தை தான். ஏன்னா இவங்க எல்லாம் வந்திருக்கிறானுங்க நம்ம நண்பர்கள், முந்தைய அங்கே தான் இருந்தாங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம டென்ஷன் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, ஏரோதனுடைய மனசில் அங்கே தூண்டி விடும், தூண்டி விட்டு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் சாவடிக்கிறதுக்கு திட்டம் போடும். இல்லைங்களா, அந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, அவனு கூட ஏதோ நட்சத்திரத்தில் கணக்கு பண்ணி தான் வந்திருக்கிறானு. எங்கேருந்தா வந்து ஏன்னா அரண்மனைக்கு போய் பார்க்குறாரு, அரண்மனையில் இல்லை, போய் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரிட்டர்ன் போகும்போது வேறு வழியில் போயிட்டாங்க. அப்போ ஏரோதுக்கு ரொம்ப கோபாயிடுச்சு, எனக்கு ஆப்போசிட் யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்களை காலி பண்ணுன்னு சொல்லும் போது அவருடைய ஞாபகத்துக்கு விசாசு தூண்டி விட்டான், 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை நீங்கள் கொலை பண்ணிடுங்க. என்ன பாருங்கள், ஈவிருக்கம் பாருங்கள், விசாசுக்கு ஏதாவது இருக்குதா, ஈவிருக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மனிதாபிமானம் ஏதாவது இருக்குதா, இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கிற உலகத்தின் ஜனங்களை அவன் எவ்வளோ கேவலமாக நடத்திட்டு இருக்கிறான். தேவனுடைய மக்கள் எல்லாரும் இல்லைங்களா, நம்மளால் உலகத்தில் இருக்கிற யாருங்க, எல்லாருமே கடவுளுடைய மக்கள், அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறான். சில பேர் தான் நல்லா மேன்மேலே வைக்கிறாங்க, சில பேர்த்த தெருவில் வைக்கிறா, சில பேர்த்த பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்கா, சில பேர்த்த பிச்சைக்காரனாகிட்டு இருக்கா, சில பேர்த்த நோயாளிகளாகிட்டு இருக்கா, எவ்வளோ கேவலம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலம் பண்ணிகிட்டு இருக்கான். தேவன் அனுமதி கொடுத்துட்டுக்கிறார். ஆனால் ஜனங்கள் இந்த அனுபவங்களுக்குள்ளாக வரணும், அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்றது கண்டுபிடிப்பாங்க. அப்போது இங்கே கூட இந்த குழந்தைகளை, பச்சை குழந்தைகளை வெட்டுறதுக்கு மனசாக பாருங்க எப்படி இருக்கும், நீங்கள் நினச்சி பாருங்க, அப்படிப்பட்ட கொடூரமானவங்க பிசாசு. அப்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாங்க, ஆச்சரிய விதமாக அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார். உடனடியாக எடுத்துகிட்டு ஓடிடு எகிப்துக்கு. அப்போ எகிப்துக்கு போயிட்டு கொஞ்சம் காலம் சென்ற பின்பு பையன் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வராங்க ஜெருசலேமுக்கு. அந்த ஏரோது செத்து போனதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வராங்க. கர்த்தர் வந்து கர்த்தர் பற்றி நம்ம நிறைய படிக்கணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அது மாதிரி ஒரு இனிப்பான செய்திகள் வேறு எதுவுமே கிடையாது ஜீசஸ் பற்றி படிக்கணும்னா. அப்போது அங்கிருந்து அவர் அந்த சின்ன குழந்தையில போகும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் வரும்போது இப்போ இந்த மாதிரி தம்பி இருக்கிறார், இந்த தம்பி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், சின்ன குழந்தை. அப்போ அம்மா தூக்கிட்டு ரொம்ப சுலபமாக தூக்கிட்டு போயிருப்பாங்க, இப்போ தூக்கிட்டு போக முடியுமா, இவர் நடந்தால் தான் போக முடியும், தூக்க முடியாது இப்போ வெயிட்டு. அப்போது ஜீசஸ் கூட அந்த மாதிரி ஒரு தூக்குற வயசு கடந்துட்டுக்கிறார். அப்போ எகிப்திலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் ஜெருசலேமுக்கு அந்த பாலைவனத்தின் வழியாக நடந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாதங்கள் எவ்வளோ கஷ்டப்படும். அங்கே பரலோகத்தில் இருந்தவர், எவ்வளோ மகிமையில் இருந்தவர், இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக எவ்வளோ பாடுகளை சின்ன குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ கொஞ்சம் தூரம் கழுத மேலே வச்சுருப்பாங்க, அம்மா கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க, அப்புறம் அம்மாவுக்கு நடக்க முடியாது, அப்புறம் அம்மா கழுத மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் இவர் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருப்பார், அப்புறம் அப்பா கொஞ்ச நேரம், என்னென்ன சொல்ல முடியாது. பலவிதமான கஷ்டங்கள் போட்டு மீண்டுமாக அவர் வந்தார். வரும்போது அங்கே நடந்ததுன்னா பிசாசு நேரடி எதிரியாக அங்கே கர்த்தருக்கு வரும். அப்போ 30 வயதில், 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் தேவனோடு கூட உடன்படிக்கை செஞ்சனும். போன டைம் அதை பார்த்தோம், அந்த ஞான சனனத்தின் மூலமாக தேவனே உங்களுடைய சித்தம் இந்த உலகத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அந்த டைமில் ஞான சனனம் எடுத்த உடன் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். உபவாசம் முடிஞ்சு வரும்போது என்னாச்சு, ஆமாம், பிசாசு அவரை சோதித்ததாக நம்ம பார்க்கணும். அப்போ பிசாசு சோதித்தாருன்னு எப்படி, நேரடியாக முன்னாடி தோன்றி பிசாசு சோதனை பண்ணிட்டாருன்னா நேரடியாக தோன்றுகிற சக்தியை தேவன் முதலாம் உலகத்தில் எடுத்தார் இல்லைங்களா. அவர்களை அந்தகார சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறார். மனிதனாக அல்லது வந்து நேரடி தோற்றம் காமிக்க முடியாது, மாறாக மனிதர்களுடைய எண்ணங்களில் அவன் வேலை செய்கிறான். அப்போ மனுஷங்களுடைய எண்ணங்களில் தான் இந்த தீமையான எண்ணங்களை செய்கைகளே அவன் அவர் செய்கைகளுக்கு முன்பாக எண்ணங்கள் வரும், அதை நிறைவேற்ற வைக்கிறது அதான் செயல். இதுதான் வந்து ஜீசஸ் கூட அவன் பண்ணான், ட்ரை பண்ணிட்டான். அப்போ மனசில் வந்து எப்படி அவன் சோதனை பண்ணிட்டான்னா சாவடிக்கிறதுக்கு திட்டம் போடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் கீழ்படியாமல் போனால் என்ன வரும், கண்டிப்பாக சாபம் தான் வரும் இல்லைங்களா. சாபத்தின் பாவத்தின் சம்பளம் அது மரணம் ஆயிடும், அது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டான். ஆனால் கர்த்தராக இயேசு அந்த மும்முறை அந்த சோதனையில் கூட வெற்றிகரமாக ரொம்ப நிதானமாக ஜெயித்ததாக நம்ம பார்க்கணும். ஆனாலும் கூட இந்த ஸ்திரீயின் வித்தாகி நம்முடைய கர்த்தராக இயேசுவை அவன் என்ன பண்ணிட்டான்னா வேறு விதமாக ட்ரை பண்ணுறான். அப்போ சாவடிக்கணும் எப்படி ட்ரை பண்ணிட்டான்னா, அந்த யூதர்கள் மத்தியிலேயே இருந்தாங்க பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பொரிசேயர்கள், இவங்களை பயன்படுத்தி அங்கே ரோம கவர்மெண்ட்டையும் தனக்கு சாதகமாக்கி கர்த்தராக இயேசுவை சிலுவையில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலி பண்ணிட்டேன். ஆனால் தேவன் வேற மாதிரி திட்டமைச்சிருக்கார் கர்த்தருடைய சாவில். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், நம்ம நேரத்தை இவர் செத்துட்டார். அது மட்டும் இல்லை, அவருக்குள்ளேயே ஒரு 12 பேர்த்து ஒரு 12 பேரில் ஒருத்தன் ரெடி பண்ணிட்டான் இல்லைங்களா. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இருக்குது அப்படின்னா உள்ளே போய் உட்காண்டான்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய மைண்ட் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறதுக்கு தீவிரமான முடிவு தெரிஞ்சு முடிவெடுத்தான், நிதானமாக முடிவெடுத்தான். அப்போ கர்த்தரை காட்டி கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துக்கலாம். அப்போது குற்றம் யார் மேலே வராது, அந்த பிரதான ஆசிரியர்கள் மேலே வராது. உங்கள் ஒருத்தந்தப்பா காட்டி கொடுத்தா, நாங்களே வந்து கொலை பண்ணுறோன்னு சொன்னால் உங்கள்கிட்டயே வந்து காட்டி கொடுத்தது அப்படி. எவ்வளோ பிளானிங் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்கீம், எவ்வளோ அருமையான திட்டம். அப்போது பக்கவாக வந்து அந்த திட்டமானது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போது கர்த்தராக இயேசுவை சிலுவையில் சாவடிக்கும் போது கண்டிப்பாக பிசாசு, தேவன் நீங்கள் சொன்னீங்க அவர் என்னுடைய தலையை நசுக்குவார் நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அவர் என்ன காலி பண்ணிட்டேன், அப்போது தேவனுடைய வில்லனாக இருக்கிறான் அவன் இல்லைங்களா. அப்போது இருக்கும்போது கண்டிப்பாக ஜீசஸ் ஆகும்போது அந்த அந்த அங்கே நிற்கிற அந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுச்சு. ஆனால் வான மண்டலத்தில் இருக்கிற கூட்டம் என்ன இருக்கும், ரொம்ப ஹாப்பி, பெரிய பார்ட்டியே நடந்திருக்கும், ரொம்ப பார்ட்டி. வில்லனுக்கு நீங்கள் பார்க்கல, ஆரம்பத்தில் தோற்றுருவானு, ஆரம்பத்தில் ஜெயிச்சிருவானுங்க படத்துலலாம் நம்ம பார்க்குறது, ஆரம்பத்தில் ஜெயிச்சிருவாங்க, லாஸ்ட்டில் தான் தோப்பானுங்க வில்லனுக்கு. அப்போ ஆரம்பத்தில் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக இருந்திருப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த வல்லமேல கர்த்தராக இயேசுவை உலகத்தில் அவர் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் கொண்டு வந்தாரோ அதே சர்வ வல்லமேல சாவிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார் இல்லைங்க. அதை பற்றி நம்ம எங்கே பண்ணிக்கிறோம், எபிரேயர் 13:20 நம்முடைய கர்த்தராக இயேசுவை தேவன் என்ன பண்ணிட்டாரு, மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினார். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை அந்த நிகழ்ச்சி. அந்த பழைய ஏற்பாடு காலத்துக்கு கூட எலியா, எலிசா இவங்கெல்லாம் கூட சில பேர்த்த உயிரோட எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன ஆகிட்டுக்கிறாங்க, திருப்பியோ திருப்பி செத்து போயிட்டாங்க. ஆனால் இங்கே தேவன் கர்த்தரே இயேசு உயிர்த்தலை உயிர்த்தடை செய்யும் போது மனிதனாக உயிர்த்தடை செய்யலை, அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்விக்கப்பட்டார். இப்போ இயேசுவை யார் நினைச்சாலும் கூட என்ன பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது, அவரால் சாகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான உயிர்த்தெழுதலை தேவன் அவருக்கு கொடுத்தார். பிசாசாக பாட்டி நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இது நடந்துச்சு. அப்போ அப்படியே பேசாரா திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டாரா அப்படின்னு. அப்போது இந்த கர்த்தருடைய மரணத்தின் மூலம் நடந்தது என்ன அப்படின்னா, உலகத்தின் ரட்சிப்பு கூட நடந்துச்சு. அதே டைமில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்ததுன்னா, எபிரேயர் 2:14 ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்கு. அவரும் யாரு, நம்முடைய கர்த்தராய இயேசு கூட, அவர் முந்தி அவருடைய சுபாவமே வேற, ஆனா இப்ப என்ன ஆயிட்டு நம்மளை போல மாம்சமும் ரத்தமும் ஆயிட்டாரு. அப்புறம் பாத்தீங்களா, மரணத்துக்கு அதிகாரி யாரு, அவன்தானே வாங்கி கொடுத்தான். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசான் அவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், அப்படி ஆயிட்டார். கல்வாரி சிலுவையில் மரணத்தை தழுவி கொண்டார். யாருக்கெல்லாம், ஜீவகால பரியந்தம் மரண பயத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. யாரு, மனுஷங்கள். நம்மளாம் நம்மளுக்கெல்லாம் எப்போ எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியுமா இல்லைங்களா. திடீர்னு போற பைக்கார ஒரு மோதிர மாதிரி வந்தால் நம்மளுக்கு என்னது, ஆகோ போயிருமா அப்படின்னு. எவ்வளோ மரண பயத்தில் மோடிட்டு இருக்கிற அனுதினமும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்கள், அவங்களை விடுதலை பண்ணும்படி கர்த்தர் என்ன ஆயிட்டார், மரித்தார். அப்போ மரணத்தினுடைய அதிகாரியாகி பிசாசானவனை தன்னுடைய மரணத்தின் மூலம் ஜெயித்தார். அதுதான் சொல்கிறாங்களே, முள்ளை வந்து முள்ளால் தான் எடுக்கணும் இல்லைங்களா. பாம்பு கடிச்சா பாம்பனுடைய விஷத்தை எடுக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. பாம்பு விஷத்தை தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் பிசாசு கொடுத்தா ஒரு பெரிய விஷம், மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுதலை கர்த்தரா இயேசுனுடைய மரணம். அது நம்ம ஏற்கனவே மீர்க்கும் பொருள் பாடத்தில் பார்த்தோம், ஜீவனுக்கு ஜீவன் இல்லைங்களா, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பரிசமே. அது மாதிரி பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவனாக கர்த்தரா இயேசு இந்த உலகத்துக்கு தன்னை தானே கொடுக்கும் போது முழு மனுக்குலத்துக்கும் நம்பிக்கை வந்தாச்சு. இல்லைன்னா நம்ம இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு பொழப்புங்களை பார்க்கலாம், நேரம் வந்து செத்து போனால் 4 கொண்டு போய் புதைச்சிடுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இன்னைக்கு உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் நம்பிக்கை இருக்குதுங்க. மரித்தாலும் அத்தனை பேரும் வெளியில் வருவாங்க. உயிர்த்தெழுதல் யார் மூலம் வந்திருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலம். அந்த சிலுவை மரணத்தின் மூலம் பிசாசனுடைய தண்டனையை கர்த்தர் வெட்டி சிறந்தார். அநேக பேர் நினைக்கிறாங்க, சிலுவை மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால அழித்தார் அப்படின்னு சொல்லும்போது, அநேகர் இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை கொண்டது கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த அவரும் குதிங்க அவரும் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலே அப்படின்னா, சிலுவையில் அவர் கர்த்தருடைய காலில் ஆணி வச்சு அடிக்கும் போது அந்த ஆணியானது மரத்துக்கு இந்த பக்கம் வந்து பிசாசுடைய தலையில் ஏறிச்சுன்றாங்க. சில பேர் இது வந்து வசனம் இருக்குது, அதுக்கு வசனம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாத்தான் செத்து போயிட்டார், அப்போவே சாகலையே, இன்னைக்கு கூட இருக்கிறான் இல்லைங்களா, பிசாசு இன்னைக்கு கூட இருக்கிறான் இல்லைங்களா. பிசாசு இன்றைக்கி எல்லாம் அதை விட பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதனுடைய விஷயம் என்ன, அப்போ சிலுவை மரணத்தின் மூலம் சாத்தானை கர்த்தர் அழிக்கல, மாறாக சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய மரண அடி கிடைச்சிட்டு இருக்குது. அதுதான் அப்போ ஜனங்களுடைய விடுதலையின் ஆரம்பம் கர்த்தர் மூலம் அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக சகோதர சகோதரி, நீங்கள் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கும் போது சந்ததி, அந்த சந்ததி யார், யாருங்க அந்த சந்ததி. வசனத்தில் படிக்கலாம் கலாத்தியர் 3:16. அப்ப ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அதுதான், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். சந்ததிகள் சொல்லல, எப்படி சொல்லிக்கிறாரு? உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து பேசுகிறாரு. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அப்போ அந்த ஸ்திரீயின் வித்துன்றவர் யாரு? இயேசு. அவ்வளவுதானே, முடிஞ்சா போக வேண்டியதானா? இதுக்குதான் இவ்வளவு பெரிய ஒரு கிளாஸா? இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, ஜீசஸ் ஒரு ரட்சகர் அப்படி நீங்க நினைக்கலாம். சப்ஜெக்ட் இங்க முடியறதில்ல, இங்கதான் அந்த ரகசியமே தேவன் வச்சிருக்கிறாருங்க. அப்ப ஆபிரகாம் இடத்தில் சொல்லப்பட்ட அந்த சந்ததி அது யாரு? இன்னும் கூட நம்ம பார்க்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கூட விளக்கறதுக்கு நம்ம பார்க்கறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து கர்த்தரா இயேசு தான் அந்த சந்ததி என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் தான் ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆனா அவர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த சந்ததியில. அதை பத்தி நம்ம படிக்கும் போது கலாத்தியர் 3:7 நம்ம விசுவாச மார்க்கத்தார்கள் யாரோ அவங்க கூட யாரு தான்? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், அவங்க கூட ஆபிரகாமினுடைய சந்ததி. ஜீசஸ் மட்டும் இல்லை, ஜீசஸ் தான், ஆனா ஜீசஸ் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் அந்த ஸ்திரீயின் வித்து அந்த வம்சத்தில் அவங்க வராங்க. அப்ப அது யார் அப்படின்னா, விசுவாச மார்க்கத்தார். யாரு மேல விசுவாசம் வைக்கிறவங்க? கர்த்தராகிய இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறவங்க. விசுவாசம் வச்சா மட்டும் பத்தாது, 29 படிங்க. ஆமா, ஆனா நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இல்ல, அந்த வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? ஆபிரகாமினுடைய சந்ததி ஆயிடுவீங்க. ஜீசஸ் எப்படி ஆபிரகாமினுடைய சந்ததி ஆகினாரு, அதே போலத்தான் நீங்க கூட என்ன ஆயிடுவீங்க? ஆபிரகாமினுடைய சந்ததி நீங்கள் ஆயிடுவீங்க. வாக்கு தத்தத்தின் படியே சுதந்திரவாதியாகவும் இருக்கீங்க. அப்போ இந்த மேல் இங்க சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்றோம்னா, கிறிஸ்து அந்த சந்ததியாக இருந்தாலும் அந்த சந்ததியில இன்னும் அநேகம் பேர் சந்ததியாக மாறுகிறார்கள். இன்னும் அநேகம் பேர் சந்ததியாக மாறுகிறார். ஆனா சந்ததிகளாக மாறுறதில்லை, அத்தனை பேரும் சேர்ந்து சந்ததியாக மாறு. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னாக்கா, அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எபேசியர் 1:22-23. ஆமா, சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருந்தார். அப்ப கிறிஸ்துன்றவர் யாரு அப்படின்னா, கிறிஸ்து மட்டும் இல்ல, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்தவங்க தான் யாருங்க? ஒரு முழு கிறிஸ்து அல்லது ஒரு அந்த சந்ததி. அப்போ அந்த சந்ததியில தலையாரு? தலை தான் ஜீசஸ். சரீரம் யாரு? சபை. அங்க விவரமா சொல்லிட்டு பாருங்க, சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருக்கிறார். சொல்லும் போது கிறிஸ்துவும் சபையும் எப்படி உருவகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குது இல்லைங்களா? அதை பத்தி நம்ம 1 Corinthians 12:27. ஆமா, அப்போ நீங்களும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீங்க, தனித்தனிய அவயவங்களுமா இருக்கிறீங்க. அப்படி சொல்லும் போது அப்ப கிறிஸ்து என்பது யாரு? நம்முடைய கர்த்தரா இயேசு மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய சரீரமான சபை. கிறிஸ்து என்பவர் அந்த உருவக பாஷையில தலையாக இருக்கிறார். இப்ப தலை ரெடி ஆயிடுச்சு, தலையாயிடுச்சு. இப்ப தலை மட்டும் நம்ம பார்த்து, இப்ப என்னோட தலை அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு ஜோசபா வந்துக்கிறாரு சொல்லுவீங்களா? இந்த உடல் இந்த பக்கம் இருந்துச்சுனே எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு மனுஷன் சொல்லவே மாட்டான். அப்ப தலையும் சரீரமும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய உடல். அப்போ உருவக பாஷையில ரொம்ப அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கிறாங்க, எப்படி தலையும் சரீரமும் அங்கங்களும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைஞ்சிருக்குது, அது போல இருக்கிறார் கிறிஸ்துவும் சபையும். கிறிஸ்து ஏன் தலையாக சொல்றாரு அப்படின்னா, தலையில தான் என்ன இருக்குது? சரீரத்தை ஈக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அங்கதான் இருக்குது, மூளை அங்கதான் இருக்கு. அப்போ சபை யாருடைய வழிகாட்டுதல் நடக்கும்? கிறிஸ்துவனுடைய வழிகாட்டு, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் படி நடக்கும். அப்போ இங்க ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஒப்பாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த சந்ததி என்பது கிறிஸ்து மட்டும் இல்ல, கிறிஸ்துவோடு கூட அவருடைய சரீரமான சபை எல்லாம் சேர்ந்தது தான். அப்ப அந்த சபை எத்தனை பேர் போன வாரம் நம்ம பார்த்தோம், 144,000 பேர். அதனால தான் இது சாத்தானுக்கு அழிவு வரல. அந்த 144,001, ஏன்னா ஜீசஸ் இருக்கிறார் அவர் நம்பர் ஒன் பிளஸ் 144,000 சேர்ந்தாதான் ஒரு முழு கிறிஸ்துவாக உருவாவாங்க. அந்த முழு கிறிஸ்து உருவாகும் போது தான் பிசாசுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிசாசு உயிரோடு இருக்கிறான். ஜீசஸ் சேர்த்து 2000 வருஷம் ஆகி போச்சு, ஆனாலும் கூட பிசாசுக்கு இன்னும் அழிவு வரல. எப்போ அழிவு வரும்? முழு கிறிஸ்து உருவாக வேண்டும் இல்லைங்களா. அப்போ கிறிஸ்து சபையினுடைய தலையாகத்தான் இருக்கிறாரே தவிர, முழு சரீரம் நம்மளை மாதிரி ஜனங்களை 2000 வருட காலங்களாக தேவன் தெரிந்து கொண்டு வரார். கர்த்தராக இயேசுனுடைய சரீரமான சபையாக மாறுவதற்கு அதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு தேர்ந்தெடுத்தல் முழு உலகத்திலிருந்து தேவன் தெரிந்து கொள்ளுகிறது நம்ம பார்க்குறோம். போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்கள் இல்லைங்களா. இவங்க தான் கிறிஸ்துவனுடைய அடிச்சூடில் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தவர்கள். அவங்களுக்கு தான் என்ன பேர்? சபை இல்லைங்களா. இன்னைக்கு எத்தனையோ திருச்சபை அதுல இருக்குதுங்க. திருச்சபைன்றது யாரு? இவங்க தான், இவங்க தான் திருச்சபை. பைபிள் இவங்களுக்கு திருச்சபைன்னு ஒரு பேர் இருக்குது, மனமாட்டிங்கிற பேர் இருக்குது, கற்புள்ள கன்னிகைன்ற பேர் இருக்குது, ஆலயம் என்ற பேர் இருக்குது, பரம எருசலேம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, இன்னும் சியோன் பரிசுத்த நகரம், பரிசுத்தவான்கள் போன்ற பலவிதமான பெயர்களில் இவர்கள் அழைக்கப்படுறாங்க. இந்த 144,000 பேர். ஆக ஆதியாகமம் 3:15 ஆதியாகமம் 12:3 ஆபிரகாம் இடத்தில் தேவன் சொன்ன அந்த சந்ததி அல்லது அந்த வித்து யார் அப்படின்னாக்கா, கிறிஸ்துவும் அவருடைய சரீரமான சபையும் என்கிற இந்த ஒரு ரகசியம் இன்றைக்கு நம்மளுக்கு வெளிப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு சரீரமான சபை வாய்ப்புக்காகத்தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கிறோம். சும்மா ஏதோ வந்து ஜபக்கூடத்துக்கு வரல, மாறாக ஒரு மாபெரும் அழைப்பு தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய வாய்ப்புக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை நம்ம மனதில் நினைவு கொள்ள வேண்டும். ஓடணும், இதுக்கு ஓடி இதை வெற்றி வாய்ப்பாக நினைச்சு நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்காக தேவன் வச்சிருக்கு. அப்போ இந்த கர்த்தரா இயேசுனுடைய சரீரமான சபையில கூட நம்மளுக்கு கூட ஒரு வாய்ப்பு தேவன் வச்சிருக்கிறாரா அப்படிங்க போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். நம்ம எவ்வளவு வேணும் தகுதி இல்லை இல்லைங்களா. ஜீசஸ்ன்ற பேர் சொல்றது கூட தகுதி கிடையாது, அவ்வளோ பரிசுத்தமான பேர். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நீங்க யோசித்து பாருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ மனிதனுடைய உடலுக்கு ஒப்பிட்டு அங்கே கிறிஸ்துவையும் சபையும் அவர் பேசும்போது கிறிஸ்து வந்து சபையினுடைய தலையாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா அங்கே என்ன வருது, அவரும் தலையை நசுக்குவார்னா எப்படி? தலையிலையா? தலையில் போய் தலை வச்சு அமுக்குவாரா? எப்படி நசுக்கிறது? அங்கே நீங்கள் வசனத்தில் எப்படி இருக்குது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த குதிங்காலில் தான் காலில் தான் என்ன பண்ணுறோன்னா அந்த பிசாசு சாவடிக்கிறது. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதனுடைய உடலுக்கு ஒப்பிட்டு பேசும்போது தலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரு, அப்புறம் சரீரமான சபை, சரீரத்தில் நிறைய அங்கங்கள் இருக்கு. அப்போ மார்பு பகுதி எடுத்துட்டாக்கா இது வந்து யாருக்கு உருவகப்படுத்தி நம்ம சொல்லலாம். அப்போ ஜீசஸுக்கு அடுத்தபடியாக அவருடைய சரீரமான சபையாக வந்தவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும்? அப்போஸ்தலர்கள், சீசர்கள் இல்லைங்களா. அவங்க தானே கர்த்தருடைய அடிச்சுவலின் படி நடந்தவங்க, கண்டிப்பாக அவங்க சபையில் இருப்பாங்களே இருக்க மாட்டாங்க. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் அங்கு எழுதப்பட்டிருந்தாங்க இல்லைங்களா. அப்போது மார்பு மாதிரி இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். அப்புறம் அந்த உடலுக்கு ஒப்பாக 2000 வருட காலங்களாக அங்கங்கள் சேர்ந்து கொண்டே வரணும். இப்போ நம்ம யார், நம்ம எந்த காலத்தில் வந்துட்டுக்கிற? இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கடைசி காலம், கடைசி காலம் எதை வச்சு சொல்கிறாங்க கடைசி காலம் அது தெரியாது. 2003 2005 நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 2008. அப்போ கடைசி காலம் என்பது நம்ம எப்படி சொல்லலாம்னா, தேவனுடைய வசனங்கள் இருக்குது, திருக்கு தரிசனங்கள் இருக்குது. தானியல்ல இசைக்கல்ல எரேமியலாம் சொல்லியிருக்கிறார். அந்த காலக்கணக்குகள் பற்றி நம்ம நீ வகுப்புகள் எடுக்கப்போம், அதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் வாழ்ந்து கொண்டுக்கிற காலம் கடைசி காலம். அப்போ கடைசி கால பரிசுத்தவர்கள் நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு மனிதனுடைய உடலினுடைய கிளாஸ் பாகமே இது பாதம் இல்லைங்களா. பாதத்துக்கு கீழே என்ன இருக்குது? குதிங்காலம். அதுதான் குதிங்காலம். குதிங்கால் தான் மனுஷனுடைய உடலிலேயே லாஸ்ட் பாகம். அதனால தாங்க ஆதிவாமத்தில் நம்ம பார்க்குறோம், அவரும் தலையை நசுக்கவார், நீ அவருடைய குதிங்காலே நசுக்கவாய் அப்படிங்கும் போது. அப்போ குதிங்கால் பாகமாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டது. இந்த கடைசி வாய்ப்பில் நம்ம இருந்துருக்கிறோங்க, சபை வாய்ப்பில் ஏறத்தாலும் எல்லாம் முடிஞ்சிட்டுக்குது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிக்க போகிறோம், அதில் வந்து சபை எந்த விதமாக பூர்ணப்பட்டு வருகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த பாத அங்கங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே தவிர, அநேகம் பேர் அங்கே தகுதி ஆகிட்டுக்கிறாங்க. அதுலேயே குறிப்பாக இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சீட்டெல்லாம் எப்படிப்பட்ட சீட்டுனா, யாரோ கோட்டை விட்ட சீட் நம்மளுக்கு கிடச்சிட்டு, யாரோ வந்து ஓடிட்டு ப்ரைஸ் தாங்காமல் விட்டுருக்குறாங்க. அந்த வாய்ப்புகள் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறோம். இதெல்லாம் கூட வசனங்கள் மூலம் நம்ம நிரூபிக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நம்ம ஓடிட்டுருக்குறோம். நம்ம தான் யாருன்னா பாத அங்கங்கள், நம்ம தான் அந்த புதிங்கால் பாகம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் சொல்லும் போது, அந்த குதிங்கால் பாகமாக இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த கடைசி கால பரிசுத்தவான்கள், கடைசி கால பரிசுத்தவான்கள். இவர்கள் மூலம்தான் பிசாசுக்கு அழிவு ஆரம்பம், நம்ம மூலம்தான் ஆரம்பம். பார்த்தீங்களா, இப்போ மார்க்குள்ள இல்லை தலையில் இல்லை, யார் மூலம்? அந்த குதிங்கால் அதில் போய் நசுக்கிறோம். அப்போ குதிங்கால் என்பது யாருன்னா கடைசி கால பாத அங்கங்களாக இருக்கிறாங்க, கடைசி கால பரிசுத்தவன்கள். எப்படி சாத்தானை இவங்க அடிக்கிறாங்க? வசனத்தில் நம்ம படிக்கலாம், ரோமர் 16:20. ஆமா, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழ் நசுக்கிடுவார். அப்ப கால்கள் என்பது என்ன? காலில் போய் மிதிக்கிறது இல்ல, கடைசி கால பரிசுத்தவான்கள் மூலம் பிசாசனுடைய அழிவு ஆரம்பம். பிசாசனுடைய அழிவை பற்றி கூட நம்ம தனியாக படிக்கணுங்க. அது வந்து சேட்டன் மைண்டிங். சாத்தானே கட்டர் எப்படி கட்ட போகிறாரு, சாத்தான் கையிலேருந்து பவர் எப்படி அவர் கைக்கு வருது, இதெல்லாம் நம்ம தனி சப்ஜெக்ட்லாம் எடுக்க போகிறோம். ஏன்னா சாத்தானை கட்டுறது ஒரே நிமிஷத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனால் ஒரே நிமிஷத்தில் நடந்தால் அதனால எந்த பலனுமே இல்லை. உதாரணமாக வானமண்டலத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பிசாசு, ஜீசஸ் வந்து வானமண்டலத்தில் சாத்தானை கொலை பண்ணிட்டாருன்னா இங்கே மனுஷனுக்கு அடுத்த நாளுங்க எல்லாம் தெரிஞ்சிடுவாங்களே, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அப்படி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 6 வருஷமாக பாவங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் ஊறிட்டுக்குது. அப்போ இதை மாற்ற முடியாது, இது மாறுவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். அப்போ சாத்தானை அனுப்பிச்சதுனால எந்த பலனும் உடனடியாக பூமியில் ஏற்படும். அப்போ சாத்தானை கட்டுதல் பற்றி நம்ம தனியாக படிக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது உங்கள் கால்களின் கீழே நசுக்கிடுவார்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாத்தானுடைய அழிவின் ஆரம்பம் நம்ம செய்கிறோம். எப்படி ஆரம்பம் நம்ம செய்கிறோம்? சாத்தானை போய் வெட்ட முடியுமா, இல்லை போய் கட்டிப்படுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எந்த வகையில் அவனுக்கு நம்ம அழிவை ஏற்படுத்தலாம்னா, அவனுடைய கள்ள உபதேசங்களை ஜனங்களுக்கு எடுத்து காமிச்சு ஜனங்களை கர்த்தருடைய சத்தியத்துக்கு வரவழைக்கும் போது அங்கே யார் கட்டி? சரியான அடி, சரியான அடி இல்லைங்களா? சாதாரணமான அடி இல்லைங்களா? இப்போ எத்தனையோ கோடி ஜனங்கள் அவனுடைய கையில் மாட்டிட்டுக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஜனங்கள் உண்மை சத்தியத்துக்கு வெளியில் வரும்போது, இப்போ உலகம் முழுவதும் ஜனங்கள் சத்தியத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசுக்கு என்ன வேலை இருக்குதா? ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அழிவு, சூசைட் பண்ண வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கொண்டு போயிடும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அநேக நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த இந்த உண்மை சத்தியம் இன்றைக்கு ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் வெளியாகி கொண்டு வருது. அப்போ இதில் இதன் மூலம் யாருக்கு அழிவுனா, பிசாசுக்கு சரியான அடி அங்கே ஆரம்பமாயிட்டுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட கடைசி காலத்தில் இந்த பிசாசினுடைய மரணம் யார் மூலம் நடக்க போகுதுன்னா, கர்த்தராக இயேசு மூலம் தான் நடக்க போகுது. அது வந்து 1000 வருடத்தினுடைய துவக்கத்தில் இல்லை, 1000 வருடத்தின் முடிவில். போன டைம் ஏற்கனவே அந்த கிளாஸஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பற்றி நம்ம திரும்பி திரும்பி படிச்சுட்டுக்கிறது அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது சாத்தானை 1000 வருடத்தின் துவக்கத்தில் கட்டி போடுகிறார். கட்டி போடுறாருன்னா ஃபுல் பவர் கர்த்தர் கைக்கு வந்துடும். அப்போ உலகத்தின் ஜனங்களை அவன் மோசம் போக்க முடியாது. அப்போ உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் ஒரு தனிமையான திட்டம் வச்சிருக்கிறாரு, எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக அவர்கள் வருவார்கள். ஆனால் டெஸ்டிங் இருக்கும். 1000 வருடத்தின் முடிவில் சாத்தான் மீண்டும் காவலிலிருந்து கட்டவிழ்க்கப்படுவார். அப்போது ஜனங்கள் வந்து ஃபைனல் டெஸ்ட் இருக்கும், அதில் எல்லாம் மேக்சிமம் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க. ரொம்ப கம்மி ஜனங்கள் தான் வந்து மனக்கடினத்தில் இருப்பாங்க தவிர, எல்லா மெஜாரிட்டி எல்லாருமே மனம் திரும்பிடுவாங்க. அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தராக இயேசு 1000 ஆண்டு அரசாட்சியில் அவர்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பாங்கன்னா, கிறிஸ்து மட்டும் இல்லை, கிறிஸ்துவோடு கூட அவருடைய சபையும். அதான் நம்ம படிக்கிறோம் பேதுரு சொல்லும்போது, புதிய வானங்களும் புதிய பூமியும், புதிய வானங்கள் அப்படிங்கிறார். வானங்கள் என்பது என்ன? ஆவிக்குரிய அரசாட்சி. அதில் கிறிஸ்து மட்டும் இல்லை, யார் கொடுக்குறாங்க? சபை கூட இருக்கிறாங்க. அவர்கள் மூலம் உலகத்துக்கு அருமையான ஒரு ஆசீர்வாத காலமாக அது இருக்கும். இதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறு. அப்போ இதை நம்ம படிக்கும்போது அந்த ஸ்திரீயின் வித்து என்பது யார் என்றதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவும் சபையும் நம்மளை போன்ற ஜனங்களை கூட தேவன் அந்த ஆபிரகாமினுடைய வித்தாக, அந்த ஸ்திரீயின் வித்தாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்னாக்கா நாம் எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் யோசிப்பாங்க. அப்போ வேதத்தில் எவ்வளோ மறைப்பொருள்கள் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அதிர்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, சின்ன பாகம், அது சர்பத்தின் வித்து. சீட் ஆஃப் தி உமன் பார்த்தாச்சு, ஆனால் சீட் ஆஃப் தி சேட்டன் யாரு? சர்பத்தினுடைய வித்து என்பது யாரு? பார்த்தீங்களா, சாத்தானுடைய வித்து யார் அப்போ? இல்லைங்களா, அது கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ சர்பத்தினுடைய வித்து யாரு? அப்போ ஸ்திரீயின் வித்து யாரு? ஜீசஸ். இல்லைங்களா, அப்போ ஜீசஸுக்கு கண்டிப்பாக சர்பத்தினுடைய வித்து என்ன என்ன பண்ணியிருக்கோம், விரோதியாக வந்திருக்கணும். இப்போ ஸ்திரீயின் வித்து எப்படி வந்துச்சு? ஆதாம், ஆதாம்லேருந்து அவருடைய ரெண்டு மகனுங்க காயின் ஆபேல், அவங்க மூலம் வரல. மூணாவது பையன் சேம், சேம் மூலம் அந்த சந்ததி வந்துச்சு. சேம்லேருந்து நோவா வந்தார், நோவாலேருந்து ஆபிரகாம் வந்தார், ஆபிரகாம்லேருந்து அப்படியே வந்து வந்து தாவீது வந்தார், தாவீதுலேருந்து அப்படியே வந்து ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் தான் யார்? ஸ்திரீயின் வித்து. இப்போ ஜீசஸ் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறதால நம்ம கூட யாரே எடுக்கிறோம், அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிட்டுக்கிறோம். இது ஒரு சந்ததி இப்படி வந்தாச்சு. இதே போல் அந்த பக்கம் பிசாசுடைய சந்ததி யார் மூலம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சந்ததி மாதிரி அப்பா மகன் அப்பா மகன் அப்படி வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட வந்து ரொம்ப அந்த அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, காயின் மூலம் தான் சாத்தானுடைய வித்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதேனும் தோட்டத்தில் நடந்த பாவம், பழம் பொறிச்சு சாப்பிட்டாங்க இல்லைங்களா, அது பழம் இல்லை, அது என்ன, அது வந்து மாபெரும் தவறு. அந்த காயின் யாருக்கு பிறந்துச்சான்னு சொல்கிறாங்க, சொல்கிறாங்களே இல்லைங்களா. நான் அந்த புஸ்தகம் 3 பாகவரத்துக்கு ஒரு ஆள் எழுதிக்கிறாரு, அந்த 3 புஸ்தகம் பொழப்பில்லாமல் நான் படித்தேன். படித்தா அத்தனையும் கதை, எதுக்கும் வசனங்களே ஒன்று இல்லை. ஏன்னா வசனம் ஒரே ஒரு வசனம் இருக்குது, அதாவது பொல்லாங்கினால் பொல்லாங்கினால் உண்டாகியிருந்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால, சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவன் தான் காயின் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ஒரு விசுவாசம் இருக்குதா இல்லைங்களா, இருக்குதானா? வசனம் அப்படி இருக்குதா? வசனத்தில் நம்ம படிக்கலாம் காயின் எப்படி பிறந்தார். ஆதியாகமம் 4:1 பார்த்தீங்களா, அப்போ காயின் யாருக்காக பிறந்தவர்? ஆதாமுக்கு பிறந்தவர். ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய கட்டுக்கதைகள் வந்து இன்னைக்கு சத்தியன்ற பேரில் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த இதை கொண்டு வந்து மோர்மான்ஸ்னு நினைக்கிறேன், மோர்மான்ஸ்னு ஒரு குரூப்பு, அவங்க தான் இது எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், பட் எனக்கு அது கரெக்டாக தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே அந்த பிசாசனுடைய வித்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது வம்சாவளி வரவே இல்லை, வம்சாவளி வரவே இல்லை. காயினுடைய சந்ததி கொஞ்சம் சந்ததி தான் தேவன் சொன்னார், அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. ஆபேலுக்கு சந்ததியே கிடையாது, அவர் செத்து போயிட்டார். சேமுடைய சந்ததியில் கிறிஸ்து வந்துட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது சாத்தானுடைய சந்ததி யார்? சாத்தானுடைய வித்து யார்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்குவோம். அப்போ சாத்தானுடைய வித்து எப்படி வந்துச்சுன்னா, நம்முடைய கர்த்தரான இயேசு உலகத்தில் வந்தபோது திடீர்னு தோன்றிச்சு. அதான் அதை நம்ம எங்கே படிக்கிறோன்னா, நம்முடைய கர்த்தரான இயேசு இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாருங்க. இப்போ நீங்கள் படிக்கலாம் யோவான் 8:38. இப்போ யார் மத்தியில் பேசிட்டு இருக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், யூதர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்றீங்க? உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். இது என்னது? அப்ப எத்தனை பிதா இருக்கிறாங்க? அப்போ எத்தனை பிதா பத்தி பேசுறாரு? 2 பிதா பத்தி பேசுறது தெளிவா இருக்குதுங்க. ஆமா, 2 பிதா பத்தி அங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, தேவன் கர்த்தரே இயேசுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு. இப்படி பேசும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கு கோபம்? பேசு, அடுத்த வருஷத்துக்கு படி. ஆமா, நீங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஆபிரகாம் எங்களுடைய பிதா, எவ்வளவு வைராக்கியமா சொல்லிக்கிறாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாங்க, ஆபிரகாம் உங்களுடைய பிதாவா இருந்தா நீங்க ஆபிரகாமுடைய கிரியைகள் செய்வீங்க. என்ன கிரியை? விசுவாசத்தினால நீங்கள் வந்து என்னை விசுவாசிப்பீங்க. நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்? பிதாவின் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீங்க விசுவாசிப்பீங்க, ஆனா நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் பிதாவினுடைய கிரியைகளை செய்கிறீர்கள். அப்ப அந்த யூதர்களுக்கு இன்னொரு அப்பா பத்தி பேசுறாரு. சரி, அப்புறம் பாத்தீங்களா என்ன கோட் பண்றான்னு பாத்துங்க. நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் இல்ல. ஜீசஸ் பத்தி காமிக்கிறோம், அவருடைய பிறப்புல கொஸ்டின் மார்க் போடுறான்னு பாத்தீங்களா, நோஞ்சிங்களா? நாங்க உன்ன மாதிரி போறக்கலப்பா, நாங்க எப்படி பிறந்திருக்கிறோம்? எங்களுக்கு ஒரே பிதா எங்களுக்கு இருக்கிறாரு, அவர் வந்து தேவன். பயங்கரமா டென்ஷனா தான் பேசிருக்கிறாங்க, சும்மா சாதாரணமான டென்ஷன் இல்லை. நீங்க நம்ம வசனங்கள்ல படிக்கும் போது அவ்வளோ மூர்க்கம் தெரியல. இவருடைய விரோதிகள் சாதாரணமான ஆளுங்க இல்ல, கொலை செய்யற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷனை சாவடிக்கணும்னா சாதாரணமா அன்பு காமிச்சா சாவடிக்க முடியுமா? எவ்வளோ வெறி, எவ்வளோ முரட்டுத்தனம் இருந்தா சாவு நிறைவேற்ற முடியும். அந்த அளவுக்கு கோபம் இருக்குது ஜீசஸ் மேல. அப்போ இவங்களை பத்தி அவர் பேசுறாரு, எங்களுக்கு ஒரே பிதா இருக்கிறாரு, அவர் தேவன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? எஸ், எவ்வளோ கிளியர் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லிட்டுருக்காரு? அதாவது தேவன் உங்களுக்கு பிதாவாக இருந்தால் நீங்கள் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்னை பற்றி தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்லிட்டுருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு பிதாவாக இல்லை. அது மட்டும் இல்லை, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? தேவனிடத்தில் வந்த நானாக பொறுப்பு வந்தேன்னு சொல்கிறாரா? நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசே இல்லை. அப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வெளிப்படையாக பேசுகிறாரு, இந்த இன்னொரு அப்பா பற்றி உங்களுடைய அப்பா யார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாருன்னா 44 வசனம் பார்த்தீங்களா. நீங்களுடைய பிதா யார்? பிசாசு. பிசாசானவனால் உண்டானவர்கள் ஆக சகோதர சகோதரிங்க நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தராகிய இயேசுனுடைய விரோதிகள் பிசாசுடைய ஜனங்கள் யார்? யார்? அவருடைய சொந்த ஜனங்கள் அந்த யூதர்கள். யூதர்களே தான் அவருக்கு விரோதிகளாக வந்துட்டாங்க. அதுலேயே குறிப்பாக யாருன்னா யூதர்களை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த பிரதான ஆசாரியர் சதுசேயர் பொதுசேயர் பரிசேயர் வேதப்பாரகர். இந்த பைபிள் இந்த வேதத்தை கையில் வச்சுட்டு இருந்தவங்க தான், வேறு யாரும் இல்லை. அவங்க தான் யாருக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க? ஜீசஸ். இல்லைன்னா கடைசி வரைக்கும் சாகடிக்கிற வரைக்கும் யார் வந்தாங்க? பிரதான ஆசிரியர் வந்தாங்க இல்லைங்களா? அப்புறம் அந்த வேதப்பாரகர் பரிசேயர் எல்லாரும் வந்தாங்க கூட. அப்போ சாகடிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய விரோதிகள் யார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு. பிசாசு உங்களுக்கு அப்பா, நீங்கள் யார்? குழந்தைங்க. அப்போ பிசாசுடைய சந்ததி நீங்க, பிசாசுடைய வாரிசு அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போது சபையினுடைய தலையாக இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருக்கு விரோதிகளாக வந்தவர்கள் யாருன்னா அவருடைய சொந்த ஜனங்கள். ஜீசஸ் சொன்னாங்க, நான் சொந்தத்தில் வந்தேன், ஆனால் சொந்தமானவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுங்களா? அப்போ ஜீசஸுடைய விரோதிகள் யார்? யூத ஜனங்களே தான், சொந்த ஜனங்களே தான். அவங்களுடைய அப்பா யார்? பிசாசு. அப்படி இருக்கும்போது சரீரமான சபையினுடைய விரோதி கூட இருக்கும். தலைக்கு விரோதி இருக்கும்போது சரீரமான சபை கூட யார் இருப்பாங்க? விரோதிகள் இருப்பாங்க. அப்போ சபையினுடைய விரோதி யாரு? அந்த சபைக்கு விரோதமாக வரக்கூடிய சாத்தானுடைய மக்கள் யாரு? சாத்தானுடைய சந்ததி யாரு அப்படின்னு நம்ம படிக்கும்போது இயேசு இதை பற்றி எப்படி பேசினாங்கன்னா உவமையாக பேசல, நேரடியாக பேசல, ஊமையாக பேசியிருக்கிறது. நம்ம வசனத்தில் படிக்கலாம், மத்தேயு 13:24. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? தன்னுடைய நிலத்தில் என்ன மாதிரியான விதை? நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குது. அப்ப நிலம் என்பது எதை குறிக்குது? அதே அதிகாரத்தில் இருக்குது, 30 வசனமா 38 பாருங்க. நிலம்ங்கிறது என்ன? உலகம். அப்ப ஊமையினுடைய விளக்கம் பாருங்க. அப்புறம் அந்த நல்ல விதை என்பது படிங்க, நிலம் உலகம். ராஜ்யத்தின் புத்திரர் விளைச்சார் ஒருத்தர், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர். இன்னொரு வகையில் சொல்ல போனா அது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக ஒரு மனுஷன் எப்ப மாற முடியுமா? தேவனுடைய வசனங்களை கேட்டு நடக்கிறவனா இருக்கணும். அப்ப அந்த நல்ல விதை என்பது முதல்ல அது தேவனுடைய வசனங்களை குறிக்கிறது. நம்ம பார்க்கலாம் மத்தேயு 13:23. ஆமா, நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்ட விதை என்பது வசனத்தை கேட்கிறவன் மனுஷன் பத்தி சொல்றாரு. அவன் 30, 100, 60, 90 பலன் தருவார். அப்ப யாருன்னா அந்த அங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தராய் இயேசு. அந்த அந்த நல்ல மனுஷன் யாரு விதைச்சாரு? அது யாரு? அந்த வசனத்தில் நீங்க படிக்க சொல்றது அந்த மனுஷன் யாரு விதைத்த மனுஷன்? மத்தேயு 13:23 இருக்கு. எத்தனை வசனம்? 37. அவ மனுஷகுமாரன்றவர் யாரு? இயேசு. ரொம்ப கிளீனா இருக்கு. அப்போ நிலம் உலகம், நிலத்துல விதைச்சாரு இயேசு. இப்ப நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா 13:25 படிங்க. ஆமா, மனுஷ நித்திரை பண்ணுகையில். இப்ப மனுஷன் மனுஷராயிட்டாரு. மனுஷனுங்கிறது கிறிஸ்து ஜீசஸ் இல்லைங்களா? இப்ப மனுஷன் என்னமா மாறிட்டாரு? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அப்படி மாறு ஓமையில. அப்ப இது என்ன அர்த்தம்? ஓமையில வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மனுஷர் நித்திரை பண்ணுகையில்னா என்ன அர்த்தம்னா, மனுஷர்கள் ராத்திரியில தூங்கும் போது யாரு வந்து உள்ள விதைச்சிட்டாங்க? கோதுமைக்குள், அதாவது அவருடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைச்சிட்டான். கோதுமை தனி ஃபீல்டு, களை தனி ஃபீல்டு இல்ல, கோதுமை இருக்கிற ஃபீல்டு. அவர் விதைச்சார் இல்லைங்களா? ஒருத்தர் ஜீசஸ் விதைச்சார் இல்ல, அந்த நிலத்துக்குள்ளேயே சத்துரு வந்து என்ன பண்ணிருக்கிறான்? களைகளே விதைச்சிருக்கிறான். அப்போ எப்ப விதைச்சான்? மனுஷர் நித்திரை பண்ணுகையில், ராத்திரி நேரத்துல பண்ணிருக்கிறான். அதுவும் மனுஷர் என்பது அங்க யாரு? அப்ப நித்திரை செய்வது என்பது என்ன அப்படின்னா, ஜீசஸ் பின்னாடி அவருடைய சீஷர்கள். அவங்க சீஷர்கள் உயிரோடு இருக்கும் போதே பிசாசு சபைக்குள் நிறைய கள்ள போதனையில கொண்டு வந்தான். ஏன்னா யோவான் சொல்றாரு அதை பத்தி, அந்த கிறிஸ்து வரான் வரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இப்பவே அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ உள்ளே நுழை பார்த்தானுங்க. அப்பவே அப்போ சீசர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவெல்லாம் வந்து அந்த கிறிஸ்து, இவங்க உள்ளோடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்களை வெளியே தள்ளிட்டாங்க. ஆனா அவர்கள் மறித்த பின்பு, அதான் மனுஷர் நித்திரை செய்கையில், அப்போஸ்தலர்கள் சீசர்கள் மறித்து போன பின்பு இந்த உலகத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம், இருண்ட காலங்கள் வந்தது. அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? களைகளை கொண்டு வந்து விதைச்சிட்டான். அப்ப களைகள் என்பது எது? 38 வசனம். களைகள் யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த களைகள் த சீட் ஆஃப் த விக்கட் ஒன் அப்படி வருதுங்க. பொல்லாங்கனுடைய வாரிசு. களைகள் யாரு? பொல்லாங்கனுடைய வாரிசு. இது ஏன் இது என்ன இப்படி என்ன ஓமை இது? அப்போ ஏதோ நிலத்தில் விதைக்கிற விவசாயினுடைய கதை. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? கோதுமை விதைச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அவருடைய சிஷியர்கள் உயிரிழக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. சிஷியர்கள் செத்து போனதுக்கப்புறம் சத்ரு வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? கோதுமைக்குள் களைகளை விதைச்சிருக்கிறான். அப்போ கோதுமை அல்லது நல்ல விதை என்பது ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ ராஜ்யத்தின் புத்திரருங்கிறது யாரு? ராஜ்யத்தின் புத்திரராக ஒருத்தர் மாறணும்னா அவன் யாராக இருக்கணும்? உண்மையான கிறிஸ்தவராக, அந்த உண்மை கிறிஸ்தவர். ராஜ்யத்தின் புத்திரர் என்பது உண்மை கிறிஸ்தவர்கள். கலைகள் என்பது என்ன? யாரப்போ? அதுதான் விஷயம். எப்படி ஜீசஸுக்கு அவருடைய விரோதிகள் தங்களுடைய சொந்த ஜனங்களே தான், அதே போலத்தான் உண்மை சபைக்கு அவருடைய விரோதிகள் கிறிஸ்தவர்களே தான், வேற யாரும் வரமாட்டாங்க. உண்மை சபைக்கு வேற எந்த ஜனங்களும் விரோதிகள் வரமாட்டாங்க. கள்ள பொய் கிறிஸ்தவர்கள் அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள், கலைகள், கோதுமைக்கு உதாரணமாக நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறோங்க. அங்கே பார்க்கும்போது இது என்ன வயலுன்னு சொல்லி கேட்டால் இப்போ நெல் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன வயலுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நெல் வயல்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே ஃபுல் ஃபுல் அது நெல் செடிதான் இருக்குதா, இருக்குதா இல்லைங்களா? ஆனால் நம்ம நெல்லும் களையும் இருக்கிற வயல் நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்லவே மாட்டோம். ஏன்னா நெல் வயலுமே மொத்தமாக சொல்லுவோம். ஆனால் பக்கத்துலவே பார்த்தா தான் தெரியும், அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா பக்கத்துலவே ஒவ்வொன்றா விலைக்கு பார்க்கும்போது தெரியும் இது களைச்செடி. அது கூட ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அந்த ஊமையில் சொல்கிறாங்க, ஐயோ எஜமான் நாங்கள் இதுவே பிடிங்கிடுறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது எஜமான் என்ன சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாதப்பா, நீங்கள் ரெண்டே போனீங்க. அதனால் எது வரைக்கும் விட்டுருங்க, அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுருங்க, அப்போ இந்த யுகத்தின் முடிவு வரைக்கும் விட்டுருங்க, அது நல்லா வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் இது உண்மை செடி இது கலை செடி. இப்படி தான் சபைக்குள் கலைகள் கலந்திருக்குது. கள்ள மக்கள் இருக்கிறாங்க, உள்ள கள்ள போதனைகள் இருக்குது. அப்போ உண்மை செடி மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு, இன்னைக்கு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அதனால தான் நீங்கள் வந்து உண்மை சக்தி எது பொய் சக்தி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாக இருக்கு. ஒரு கிளாஸில் வந்து நான் எடுத்துகிட்டு போது என்ன கேட்டேன்னா, சார் உங்களை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 20 கிளாஸ் ஆச்சு சார் அப்படிங்கிறார். நீங்கள் யாருன்னு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கே 20 கிளாஸ் ஆச்சுன்ற. அப்போ என்ன காரணம்னா, ஒருவேளை நீங்கள் யாரோ என்னமோ அஞ்சு கிறிஸ்தா என்னமோ எனக்கு பயம் அப்படின்ட்டாரு. அப்போ என்ன அப்படியே நெஞ்சில் ஈட்டி குத்துற மாதிரி இருக்குதுங்க, 20 கிளாஸு அவ்வளோ சத்தம் போட்டு பேசி. இதுதான் ஒரு பலனா. அப்போ என்ன விஷயம்னா, அவர் மேலே தப்பு இல்லை, அந்த அளவுக்கு கலைகள் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியவே தெரியறதில்ல. அது எப்போ தெரியும்னா அறுவடையில் தான் தெரியும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம படிக்கும்போது, அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இதோட நம்ம நிற்க முடிக்கலாம். ஆனால் அறுவடை கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம், 3 அறுவடைகள் பற்றி பைபிள் பேசுது. அந்த கிளாஸில் முழு விவரங்கள், இந்த ஓமை இந்த ஓமை மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஓமைகள் இருக்குது, அது அறுவடை பற்றி நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா, கர்த்தராக இயேசுக்கு அவருடைய சொந்த ஜனங்களே தான் விரோதி. இன்றைக்கு உண்மை சபைக்கு யார் விரோதி? உண்மை கிறிஸ்தவர்களுக்கு யார் விரோதினா, வேறு கிறிஸ்தவர்களே தான் அவங்களுக்கு விரோதி. உண்மை சத்தியத்துக்கு ஜனங்கள் வரும்போது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒருவேளை அடித்தாலும் கூட சொல்ல முடியாது என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கோபம் அவர்களுக்கு வரும். இன்னைக்கு கூட அநேக பரிசெயர் சதசெயர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் க்ளோஸாக பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவங்களோட சுயரூபம் வெளிப்படும். பைபிள்லேருந்து 4 கேள்வி கேட்டு பாருங்கள், என்ன மாதிரி அன்பு வருதா இல்லை கோபம் வருதா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அப்போ இந்த கூட ஜீசஸ் காலத்தில் இருந்து அதே பிரதான ஆசிரியர்கள் பரிசெயர் சதசெயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை சத்தியத்துக்கு ஜனங்கள் விட மாட்டாங்க, தாங்களும் போக மாட்டாங்க, ஓரவங்களையும் விட மாட்டாங்க. ஜீசஸ் சொன்னாங்களே, பரலோகத்தின் திருவுக்களை வச்சுருக்கிறீங்க, நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவங்களையும் விட மாட்டீங்க ஜீசஸ் சொன்னாங்க. ஸோ இந்த சரீரமான சபைக்கு விரோதிகள் இப்படி தான் வரும். ஸோ இவங்க தான் சர்பத்தினுடைய வித்து. அப்போ ஸ்திரீனுடைய வித்து சர்பத்தினுடைய வித்து. இந்நேரம் வரைக்கும் போய் கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.